கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலையும் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதல் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், First sealing, then slaying. First sealing, then slaying. முதலாவது முத்திரை போடுவது, பின்பு வெட்டுவது. First sealing, then slaying. அல்லது First sealing, then judgment அப்படின்னு சொல்லலாம். முதலாவது முத்திரை போடுவது, பின்பு நியாய தீர்ப்பு. முதலாவது முத்திரை போடப்படுதல், ரெண்டாவது அழிவு, அதன் பின்பு அழிவு என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தி கொடுக்க விரும்புகிறேன். கவனமாக கவனியுங்கள். நான் சொல்லுகிற வேத பாகங்களை பைபிளை எடுத்து பிரித்து பார்த்து வாசிங்க, அதை கண்ணை வைங்க. அந்த வசனம் என்ன சொல்லுறதுங்கிறத தான் நான் விளக்கம் கொடுக்குறேன். சில போர்ஷன்ஸ் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பைபிளிலிருந்து சில பகுதிகளை காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 1-4 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே முதலாவது சீலிங், தென் டிஸ்ட்ரக்ஷன் அழிவு, தென் ஸ்லேயிங். சீலிங் அண்ட் ஸ்லேயிங் அந்த 7 அதிகாரம் 1-4 வரைக்கும் நம்ம காண முடியும். அது ஒரு போர்ஷன். அப்படி சில போர்ஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 வசனம் என்ன சொல்லுகிறது? இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். இவைகளுக்கு பின்பு என்று என்னால் என்ன அர்த்தம் என்றால், ஆஃப்டர் தீஸ் திங்ஸ், இவைகளுக்கு பின்பு, after these things, I saw 4 angels standing on the 4 corners of the earth. இவைகளுக்கு பின்பு நான் நீங்க 6 அதிகாரத்தை பார்க்கணும். 6 அதிகாரத்தில் முதல் 6 முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6 முத்திரைகளுக்கு பின்பு 7 முத்திரைக்கு முன்னால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 7 இவைகளுக்கு பின்பு 6 முத்திரைகளுக்கு பின்பு இந்த 8 அதிகாரத்தில் 7 முத்திரையை வாசிக்கிறோம். அதுக்கு மத்தியில் நடக்கிற காரியம் அது என்னன்னா சீலிங், சீலிங் டைம். 7 அதிகாரம் சீலிங் டைமை குறிக்கிறது. அங்கே சீலிங்கை நம்ம பார்க்கிறோம். 8 அதிகாரத்தில் கோப அங்கே ட்ரம்பர்ஸ் ஊதப்படுகிறது, பின்பு கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. 6 முத்திரை வரைக்கும் நம்ம 6 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6 seals being revealed, 6 முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்டாய்விட்டது. இப்பொழுது 4 angels stopped Armageddon from taking place in the First World War. Armageddon யுத்தமானது நடவாதபடிக்கு, முதலாம் உலக யுத்தம் நடக்கும் பொழுது அது Armageddon யுத்தமாக மாறிடலாம், அது மாறாதபடி அதை ஸ்டாப் பண்ணுவது. 4 angels stopped Armageddon. அந்த 4 தூதர்கள் பூமியின் 4 திசைகளில் 4 தூதர்கள் நிற்க கண்டேன். அந்த 4 தூதர்களும் வந்து Armageddon நடக்காதபடி ஸ்டாப் பண்றாங்க. விந்து எதை குறிக்கிறது? விந்து வந்து வாரா இருக்கிறது, யுத்தமாய் இருக்கிறது. Armageddon யுத்தம் கடைசி யுத்தம், உலகமே அர்மகதோன் யுத்தத்தில் அழிந்து போகும். அது தேர்ட் வேர்ல்ட் வார், அது அட்டாமிக் ஃபயர் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். சூளைய போல உலகமானது எரியும். நோபா காலத்தில் தண்ணீரினாலே அழிஞ்சது போல இப்பொழுது அக்கினியினாலே உலகம் அழிய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகமும் இதில் உள்ள மக்களும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Wind is war. காற்று என்றால் அது யுத்தத்தை குறிக்கிறது. இந்த நான்கு தூதர்களும் அர்மகதோன் யுத்தம் நடைபெறாதபடி அதை தடை செய்கிறார்கள். எப்பொழுது தடை செய்வார்கள்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பொழுது தடை செய்து விட்டார்கள். ஏன் அது தடை செய்தார்கள்? அப்படி தடை செய்யலைன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே உலகம் அழிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து திடீரென்று நின்றுனது. அது 1918 வருஷம் 11 மாதம் 11 தேதி 11 மணிக்கு மர்மமான முறையிலே நின்றுவிட்டது. அது ஏன் அவ்விதமாக நின்றது? இந்த தூதர் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வருகிற அந்த தூதன் வந்து நிறுத்துங்கன்னு சொன்னதுனால. ஆமென்,
ஆமென்.
இரண்டாவது சந்தை வாசிக்கலாம்.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன்.
இதோ ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அது தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி,
அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி,
நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள்.
நம்முடைய தேவனுடைய ஊழியக்காருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பாங்க, சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வருகிற அந்த தூதன், அவர் அந்த தூதன் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை வைத்திருக்கிறார். அந்த சீலிங் ஏஞ்சல், அந்த சீலிங் ஏஞ்சல் என்ன செய்கிறார் என்றால், அந்த நான்கு தூதர்களை பார்த்து, நீங்க வந்து சமுத்திரத்தின் மேலாவது பூமியின் மேலாவது மரங்கள் மேலாவது காற்று வீசாதபடி நீங்க காற்றை பிடித்து வையுங்கள். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்டினியூ ஆகாதபடி ஸ்டாப் பண்ணப்பட்டது. அந்த தூதன் தான் ஸ்டாப் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் உலகம் கண்டுபிடிக்க முடியல, யார் கமாண்ட்மெண்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நின்று போச்சு? இங்க நமக்கு பைபிள் ஆன்சர் இருக்கு. அது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்த ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய அந்த தூதன் ஸ்டாப் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். அந்த தூதன் யாரு? அந்த சீலிங் ஏஞ்சல் வந்து கிறிஸ்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து அதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார். எதற்காக ஸ்டாப் பண்ணி இருக்கிறார்? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும், அந்த தேவனுடைய ஊழியக்காருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர வேண்டும். நீங்க வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக அழைக்கப்படுகிறீர்கள், நீங்க பிரைட் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் ஜூஸ் வந்து ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால் அந்த ஊழியக்காரர்கள் 144,000 பேருடைய நெற்றிகளிலே முத்திரை போட வேண்டும். முத்திரை கோலை உடையவராக அவர் இறங்கி வந்திருக்கிறார், சீலிங் ஏஞ்சலாக வந்திருக்கிறார். அந்த சீலிங் ஏஞ்சல் வந்து அவர்கள் மேல முத்திரை போட்டு தீருமளவும் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அருமையானவர்களே, நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், 144,000 பேர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமோடு பிறக்க கூட செய்யல. அவங்க தேவனுடைய சிந்தையில இருக்கிறாங்க, அவங்க இன்னும் உலகத்துல பிறக்கல. அதனால அவங்க பிறக்கணும், முதலாவது தேவனுடைய சிந்தையில இருந்து அவங்க உலகத்துக்கு வர வேண்டும். உலகத்துக்கு வந்து அவங்க ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையானது அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அங்க நடக்க வேண்டும். அப்படி நடந்தாதான் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்பதான் அல்லது அது அவங்க இன்னும் வரணும், அதுக்காக தான் ஸ்டாப் பண்ண சொல்லி இருக்கிறார். 144,000 பேர் தேவனுடைய சிந்தலேந்து உலகத்துல பிறந்து பின்பு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை வந்து அந்த மோசஸ் எலைஜாவுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அந்த ப்ராபெட் மெசேஜ் படி இருக்க பொழுது அவர்கள் முத்திரை போடப்படுகிறார்கள், பரிசுத்தாயினால முத்திரை போடப்படுகிறார்கள். அப்படி முத்திரை போடுவர் வரைக்கும் நீங்க வந்து அந்த அந்த வார் வராதபடி, அந்த விண்டு காற்று வீசாதபடி அதை ஸ்டாப் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
ஆமென்.
அதனால முதல் 8 வசனங்களிலே நம்ம அந்த 144,000 பேர் முத்திரை போட்டதை வாசிக்கிறோம். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 12,000, யூதா கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, அங்க ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போற்றப்பவர்கள் 12,000. இவ்விதமாக 12,000 அங்க 144,000 பேர் அங்க முத்திரை போடுகிறார்கள். 9 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காலிருந்து வந்ததும் ஒருவனை எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்குமாக ஆட்டுக்குட்டியானுக்குமாக நிற்க கண்டேன். இப்பொழுது திரளான ஜனங்கள் குருத்தோலை பிடித்துக் கொண்டு, குருத்தோலை எதை குறிக்கிறது? வெற்றிக்கு அடையாளமாயிருக்கிறது. அவள் ஜெயம் பெற்றவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அந்த ஜெயம் கொண்டவர்கள் வரும் பொழுது அது பிரைடை குறிக்கிறது. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமான ஜனங்கள் அவர்களுக்கும் முத்திரை போடப்படுது. அதனால 7 வந்து சீலிங் சாப்டர், இட்ஸ் அ டைம் ஆஃப் சீலிங். அது எப்பொழுது நடக்கிறது? அங்கே அழிவு வருவதற்கு முன்னதாக சீலிங் இருக்குது. அங்கே ஜூஸ் அங்கே முதல் 8 வசனம் சொல்லியிருக்கிறது. 144,000 பேர் இஸ்ரேல் ஜனங்கள். பின்பு 9 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது பிரைடை குறிக்கிறது. அந்த பிரைடும் சீலிங்காக இருக்கிறார். இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் இருக்கும். 2 3 நடுவில் இருக்கிறோம். இட் இஸ் அ சீலிங் டைம். இப்பொழுது நம்ம வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் இருக்கிறோம். 144,000 பேர் முத்திரிக்கப்பட வேண்டும், பிரைடும் முத்திரிக்கப்பட வேண்டும். அப்படி முத்திரிக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்துக்கு அழிவு ஏற்படும். அர்மகதோன் யுத்தத்தில் உலகமெல்லாம் அழிஞ்சு போகும். கர்த்தருடைய கிருபையினாலே நான் சொல்லுகிற வார்த்தை தெளிவாக இருக்குது. சாபத்து மக்கள் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புவாங்க. மெசேஜில் இருக்கவங்க அதிக குழப்பவாதிகள் நிறைய பிரசங்கால் இருக்கிறாங்க. அதனால் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விசுவாசம் வரும். நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. இட் இஸ் எ சீலிங் டைம். முதலாவது ஃபர்ஸ்ட் சீலிங் தென் ஸ்லேயிங். நீங்கள் சீலிங்கில் நீங்கள் பெறவில்லை என்றால், இப்பொழுது முத்திரை போடப்பட வேண்டிய நேரத்தில் முத்திரையை நீங்கள் பெறவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு நிச்சயம். உலகத்தோடு சேர்ந்து அழிய வேண்டும். உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சாபனத்துக்காரங்களும் உலகம் அழிய போகுது அழிய போகுதுன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு சீலிங் டைம்னு அவங்களுக்கு தெரியலை. இப்போ பரிசுத்தாவினாலே முத்திரை போட வேண்டும், அந்நிய பாசை பேசுகிறோம், அதனால் பரிசுத்தாவி பெற்று நினைக்கிறாங்க. அது உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இதோ யோவான் ஸ்நானம் சொல்லுகிறான், நான் வந்து தண்ணீர்னால உங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு 3:11 வாசிக்கிறோம். மார்க் 1:8 வாசிக்கிறோம். மார்க் 1:8 வாசிக்கலாம்.
நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்து ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். கரெக்ட் பேப்டிசம், உண்மையான ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற வேண்டும். பிதா குமாரன் பசுத்தாவிலே ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லது அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும் எத்தனை உலகத்தையே அவர் ஆதாயப்படினாலும் சரி, பல்லவராஜ்யம் போக முடியாது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவியை பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதனுடைய ஃபார்முலாவே அப்போஸ்தலர் 2:38 தான். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அது யூதர்களுக்கு தான். அங்க என்ன எழுதியிருக்குது? ஒரு ஜெகன்க பாச சொல்றாரு, அது யூதர்களுக்கு. ஆனா அந்த வசனத்தை அவர் சரியா வாசா அவருக்கு புரியும். இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. உங்களுக்குன்னா நீங்க யூதர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அதுவும் யூதர்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கு அது உண்டாயிருக்குன்னா அது புறஜாதிகள். அந்த பெந்தகோச பாஸ்டர் பைபிளை சரியா படிக்கல. அவர் ஒரு சாபன உபதேசத்தில் இருக்கிறார். மனசுக்குள்ள ஒரு பெரிய கன்சீவ்டு ஐடியா வச்சிருக்கிறார். மனசுல டிரினிட்டி வச்சிருக்கிறார். மனசுல டைட்டில் பேப்டிசம் வச்சுக்கிட்டு பைபிளை படிச்சா பைபிள் புரியாது. மனசுல இருக்கிற அந்த கொள்கைகளை எடுத்து போட்டுட்டு பைபிளை வந்து சின்சியரா ஜபத்தோடு படிச்சா அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதே போலதான் எல்லா பெந்தகோச பாசங்களும் இருக்கிறாங்க. பசுத்தாவியை பெற வேண்டும் என்றால், சீலிங் பெற வேண்டும் என்றால், நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டும், சாபனத்தை விட்டு வெளியே வர வேண்டும். மாறுபாடான சந்ததி, சாபனம் மாறுபாடான சந்ததி, அது தூஷணமான நாமங்கள், அதை விட்டு வெளியே வந்து நம்ம வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த மெசேஜ் பிலீவ் பண்ண வேண்டும். எவ்வளவு அழகா பைபிள் எழுதியிருக்கு, எவ்வளவு தெளிவா இருக்கு. அந்த சீலிங் ஏஞ்சல் கிரைஸ், அந்த சீலிங் ஏஞ்சல் இப்பொழுது சீலிங் டைம் ஆகியிருக்கிறது, அழிவு தொடர்ந்து பின்னாலே வரப்போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து சீலிங், தென் ஸ்லேயிங். அதனால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆண்டவர் ஏன் நிறுத்தினார் என்றால், சீலிங் டைம் வர வேண்டும், முத்தரிக்கப்பட வேண்டும். அதனாலே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் திடீரென்று நின்று போனது, அது அர்மகதோனாக மாறவில்லை. இப்பொழுது அந்த சீலிங் ஏஞ்சல், சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலை உடைய அந்த தூதன் இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிறார்.
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா,
ஆமென்.
The ceiling angel coming to earth just before the judgment. நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்னதாக அவர் முதலாவது வர வேண்டும். இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். எதற்காக? அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல, லேம்ஸ் புக் செக்ஷன்ல இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவர்கள். ரெண்டு செக்ஷன் இருக்கு ஜீவ புஸ்தகத்தில், ஒன்னு ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு ஜீவ புஸ்தகம். ரெண்டு பகுதி இருக்கிறது, ரெண்டு செக்ஷன் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பெயர்களை அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும், மெசேஜ்ல எத்தனை பேர் இருந்தாலும், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தல் பேர் யார் பேர் இருக்குதுங்கிறதுக்கு அந்த சீலிங் ஏஞ்சல் தெரியும், அந்த கிரைஸ்டுக்கு தெரியும். அவர் வந்து அவங்கள முத்தரிக்கிறார். அவர் இப்பொழுது நம்ம மத்தியில இருக்கிறார். இட் இஸ் எ சீலிங் டைம். இதை தொடர்ந்து அழிவு வரப்போகிறது. இப்பொழுது அவர் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் செவன் சீல் ஆயிருக்கிறது. செவன் சீல் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். செவன் சீல் கிறிஸ்துவா இருக்கிறது. அது அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். எதற்காக? முதலாவது சீல் பண்ண வேண்டும், அதன் பின்பு அங்க நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும். Christ is the only one who knows whose names are written in the lamb section of the book of life. ஜீவ வாட்டுக்குட்டியாண்ட ஜீவ புத்தகம் என்ற பகுதியிலே இருக்கிற அந்த பெயர்கள் எல்லாவற்றையும் அவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
இந்த காலமானது உயிர்த்தெழுதலில் முடிவடைகிறது. இப்பொழுது நம்ம வாழுகிற காலம், this age will consummate in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது இந்த காலம் முடிவடைகிறது. அந்த உயிர்த்தெழுதல் வரும் வரைக்கும் இந்த காலமானது நீடிக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கடைசி காலத்திலே அவர் இறங்கி வந்து ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவோசல் பேரெழுதப்பட்டவர்களை பசுத்தாவினாலே முத்தரிக்கிறார். ஆமென்,
ஆமென்.
தி சீல் எதை குறிக்கிறது? தி சீல் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். எபேசியர் 4:30 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படும். மீட்கப்படும் நாள் என்றால் நம்ம பாடி ரெடெம்ப்ஷனை குறிக்கிறது, நம்முடைய சரீர மீட்பை குறிக்கிறது. நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வந்து நம்முடைய சோல் மீட்கப்படும் என்று படும் பொழுது நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம பாடி ரெடெம்ப்ஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது இந்த காலம் முடிவடையும், நமக்கு பாடி ரெடெம்ப்ஷன் வரும். யாருக்கு? முத்திரை போடப்பட்டவர்களுக்கு. ஆமென்,
ஆமென்.
மற்றவங்க வந்து கடைசி உயிர்த்தெழுதல வருவாங்க. கிரைஸ்ட் என்ன செய்கிறார் என்றால், இறங்கி வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பீப்புளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எலெக்ட் பீப்புளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, to reveal himself to them individually, அவளுக்கு தன்னை தனிப்பட்ட பிரகாரமாய் வெளிப்படுத்தும் பொழுது அவங்க பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் அந்த சீல பெறுகிறாங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறது என்னோ கத்துறாங்க. அந்த கத்தும் பொழுது அவங்க பரிசுத்தாய் பெற்றுட்டோன்னு பெந்த கோஸ்தக்காரன் நினைக்கிறாங்க. தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க ஒரு புரியாத பாஷையை பேசுறாங்க. சிலர் செயற்கையாவே உற்பத்தி பண்ணி பேசுறாங்க. அவங்க அதனால பசுத்தாயை பெற்றிருக்கோம் நினைக்கிறாங்க. இல்ல, அது பசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. அவங்க ஒரு கிஃப்ட பெற்றிருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு கிவரை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினா கிறிஸ்து, அது மூணாவது கடவுள் கிடையாது, அவனுக்கு அது மூணாவது கடவுளா இருக்கிறாங்க. எப்படினாலும் திருத்துவம் மூணு கடவுளை தான் சொல்லுமே ஒழிய ஒரு கடவுளை அது சொல்லாது. ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்னு கிடையாது, அது தெரியுதான். என்னைக்குமே அது தெரியுதான். திருத்துவம் எப்பொழுதும் மூணு கடவுளை தான் சொல்லும், அதை ஒரு கடவுளா வந்து சொல்லது அது வந்து புரியாத வழக்கம், அது புரியாத புதிர். அதனால பாருங்க, திருத்துவம் திருத்துவம்னு சொல்லி 99% கிறிஸ்தவங்க திருத்துவத்தில் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை பார்த்து ஃபால்ஸ் டாக்டின் சொல்றாங்க, அவங்க ஃபால்ஸ் டாக்டின்ல இருக்கிறாங்க. மெஜாரிட்டியாப்பில் இருந்தாப்புல அவங்க வந்து அது வந்து உண்மையான டாக்டின் ஆயிருமா? அவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் மெஜாரிட்டி என்ன சொல்றதோ அதை புதுசாக வரவங்களும் அந்த மெஜாரிட்டியை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆண்டவர் வந்து மெஜாரிட்டியினுடைய தேவன் அல்ல, அவர் மைனாரிட்டியினுடைய தேவனா இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் எலெக்டட் பீப்புள் ரொம்ப சொற்பமானவங்க. 32,000 பேர் வந்தாங்க யுத்தத்துக்கு போறக்கா கிதியோன் டைம்ல. அதில் 31,700 பேர் ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார். 300 பேரை கொண்டு தான் ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அங்கே 20,00,000 ஜனங்கள் பிரயாணம் போனதில் யோசுவாவும் காலப்பின் தவிர மற்ற எல்லாருமே அங்கே விழுந்து போனார்கள். இல்லை, கத்தர் வந்து ஒரு சின்ன மைனாரிட்டியை தான் வச்சிருக்கிறார். இங்கே மெஜாரிட்டி ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணாலும் ட்ரினிட்டி உண்மையாயிருமா? மெஜாரிட்டி பிதா குமாரன் பசுத்தாவினால ஞானஸ்தானம் பெற்றாலும் அது அந்த பேப்டிசம் சரியாயிருமா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுங்க நம்ம கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷனுக்கு தேவன் தன்னை தனிப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தும் பொழுது, அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வரும் பொழுது, அவன் மறுபடியும் பிறக்கிறான், அவனுக்கு பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் வருகிறது. சகேயு காண்ட தனிப்பட்ட பிரகாரமாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, அவர் மெசியா என்று அறிந்த உடனே அவனுக்கு அங்க நியூ பேர்த் வருகிறது. பவுலுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட பிரகாரமாக அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவன் நியூ பேர்த் அடைகிறான். சமாரியா ஸ்திரிக்கு ஆண்டவர் தனிப்பட்ட பிரகாரமாக அவர்தான் மேசியா கிறிஸ்து என்று வெளிப்படும் பொழுது அவள் உடனே அவள் மறுபடைப்படைகிறான். அதே போல இன்றைக்கு கர்த்தர் வந்து தனிப்பட்ட பிரகாரமாக உங்களுக்கு ரிவீல் பண்ணறான். கூட்டத்தோடு சர்ச்சைக்கு வந்துட்டு போறலாம் போகலாம், நல்லதுதான். ஆனா தனிப்பட்ட பிரகாரமாக இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, அவர்தான் கத்தர் என்று வெளிப்படுத்தும் மூலம் உங்களுக்கு உடனே நீ பேத் கிடைக்கிறது. அந்த சாபன உபதேசம், டெர்னிட்டி உபதேசம், அந்த டைட்டில் பேப்டிசம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம வந்துடும். பார்த்தீங்களா? அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தும் உடனே அந்த சமாரிய ஸ்திரியுடைய லைஃப் உடனே மாறிவிட்டது. சகையின் லைஃப் உடனே மாறிவிட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லைஃப் அன்னையிலிருந்தே அவன் அந்த யூதருடைய பாரம்பரியங்களை எல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டான். அதே போல பெந்தகோச பாரம்பரியம், சிஎஸ் பாரம்பரியம் எல்லாத்தையுமே நம்ம தூர போட்டுருவோம். நம்ம கிரைஸ்ட் நம்ம கிரைஸ்ட் பிலீவர்ஸாக நம்ம மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் ரெசரக்ஷன் ஃப்ரம் த டாம். இயேசு கிறிஸ்து கல்லறையை விட்டு அவர் எழுந்தார். ரிவீல் ஹிம்செல்ஃப் டு தம் இன்டிவிஜுவலி. அதன் பின்பு என்ன செய்யறால், தனிப்பட்ட பிராரமாக எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். அது பப்ளிக் மினிஸ்ட்ரி அல்ல. அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது யூதயா சமாரியா கலிலேயாவிலே அவர் பப்ளிக் மீட்டிங் நடத்தினார். எல்லாருக்கும் மத்தியில் அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை நடப்பித்தார், வார்த்தையை போதித்தார். தள்ளால ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எல்லாரையும் சந்திக்காதபடி அவரை நேசிக்கிற மக்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தன்னை தனிப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ரெவலேஷன் அவங்களுக்கு வந்தது. மேலரையிலே போய் பரிசுத்தாவி பெற்றார்கள். அவர்களோடு கூட இருந்த ஆண்டவர் இப்பொழுது அவர்களுக்குள்ளே வந்துட்டு, அந்த ரெவலேஷன் இல்லாமல் ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் வர முடியாது. அதனால் ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங்னா இதை கத்தரே அவர்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவது. பசுத்தாவி என்று மூணாவது ஆழ்த்தத்துவம் உடையவர் பசுத்தாவியானவர். அவர் வேற ஒரு ஆள் சொல்லும் பொழுது பிசாசினுடைய பொய் உபதேசங்கள். ரிவீலிங் ஹிம்செல்ஃப் பர்சனலி டு இண்டிவிஜுவல்ஸ் அகைன் இன் திஸ் பிரைவேட் மினிஸ்ட்ரி. இப்பொழுது ஆண்டவர் அவ்விதமாக செய்து கொண்டிருக்கார். அன்னைக்கு வந்தது, இன்னைக்கு வந்திருக்கு. அப்போஸ்தல காலத்தில் வந்தது, இப்பொழுது வந்திருக்கு. பெர்னாமிடைய ஊழியம் பப்ளிக் மினிஸ்ட்ரியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மறுபடியும் ஒரு மனுஷன் மூலமாக வந்தது. இயேசு செய்த அதே ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்யறான், கர்த்தர் என்ன செய்யறான், ஒரு மனுஷனை கொண்டு மறுபடியும் செய்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி என்றும் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக, அவர் வந்து 2,000 வருஷத்துக்கு முன்னதாக ஜீவித்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பதற்காக. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இஸ் த சேம் யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆண்டோர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த சேம் மினிஸ்ட்ரி, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷன் மூலமாக வந்தது. அது பப்ளிக் மினிஸ்ட்ரியாக இருந்தது. பின்பு அந்த மனுஷனை காட்சி விட்டு எடுக்கும் பொழுது இப்பொழுது நமக்கு வந்து ஆண்டோர் உலகத்தில் தோற்றுவந்தால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தல் பேரெழுதப்பட்டவர்களுக்கு இந்த சீலிங் ஏஞ்சல் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஏழு முத்திரைகளை திறந்து அவர் தம்மை இங்கே வெளிப்படுத்துகிறார், அந்த மனுஷனுக்கு பெரிய வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ காலம் மெசேஜை கேட்டாலும் ஏழாம் முத்திரை என்னன்னு தெரியல. நான் எத்தனையோ பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன், அந்த பிரசங்கத்தை கேட்டாலும் ஏழாம் முத்திரை என்னன்னு தெரியல. ஏழாம் முத்திரை திறக்கப்படலன்னு ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவை சிலர் மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. முதலாவது அந்த ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவை தூரத்துக்கு போட்டால் தான் ஏழாம் முத்திரை என்னன்னு தெரியும். அவங்களுக்குள்ள ஏழாம் முத்திரை திறக்கலைன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன நம்ம பிரசங்கத்தை கேட்டாலும் புரியாது. முதலாவது அந்த மனசில் இருக்கிறத எடுத்து தூர போட்டுட்டு மெசேஜை வார்த்தையோடு ஒப்பிட்டு இருக்கும் பொழுது செவன் சீல் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குங்கிறார். அவங்க அந்த படிக்காம சாத்தான் டேமேஜ் ஏற்படுத்துவான்னு சொல்லிட்டு கள்ள போதகர்கள் ஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறார். அந்த கள்ள போதகம் அநேகருடைய உள்ளத்திலே உருவாகி இருப்பதனாலே செவன் சீல மிஸ் பண்ணும் பொழுது அவங்க சீலிங் பெற முடியாது. செவன் சீல் ஒன்னு தசோக்கிய நாலாவது அதிகாரத்தில் எழுதியிருக்குது, த்ரீ ஸ்டேஜஸ் ஆகி இருக்கிறது, ஷவுட் வாய்ஸ் ட்ரம்பா இருக்கிறது என்று பெண அருமையா சொல்லி இருக்கும் பொழுது அதெல்லாம் அவங்க பைபாஸ் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தாங்க ஞானின்னு சொல்லி தங்களுக்கு என்ன சென்றால் ஏற்ற மாதிரி சொல்லி ஜனங்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு அவங்க வரிகளை கைவிடப்படும்படியா செய்யறாங்க. எவ்வளவு பரிதாபமான காரியம். அதெல்லாம் சீலிங் ஏஞ்சல் இப்பொழுது வந்திருக்கிறார். It is the coming of the Lord. And the seventh seal is Christ himself. அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம பரிசுத்தாவின் முத்திரையை நம்ம பெறுகிறோம். அந்த ரெவலேஷன் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம கிரைஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுகிறோம். Hallelujah. It's the indwelling of the spirit of the inner teacher. நமக்குள்ள வந்து அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற போதகராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் சொல்லும் பொழுது பாஸ்டர் வெளிப்பாடுகளை பிரசங்கம் பண்ணும் பொழுது உடனே அவங்க ரிசீவ் பண்ண உள்ள இருக்க அந்த போதகர் என்ன சொல்லுவார், பிலீவ் பண்ணு, எஸ் சொல்லு, ஆமேன் சொல்லு. உள்ளுக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னா ஏழாம் உத்தர திறக்கப்படலை. இன்னைக்கு அந்த சீல்ஸ் புக்கு தான் பைபிள் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க அதுலேயே கோட்ஸை வாசிக்கிட்டு அதுலேயே நிறைய காரியத்தை பைபாஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. கண்கள் இருந்து குருடர்கள், ஆவிக்குரிய குருடர்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியில விழுவார்கள். எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் ஏழாம் புத்திர புரியலன்னா அது அதுக்குன்னு நியமிக்கப்பட்டாதான் புரியும். சீலிங் ஏஞ்சல் வந்திருக்கிறார், இப்பொழுது சீலிங் தருகிறார். ஏழாம் புத்திர விசுவாசிகள் சீலிங் கிடையாது. அவர் இறங்க ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய அந்த தூதனானவர் இப்பொழுது வந்திருக்கிறார், நம்மத்தில இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் நம்ம சீல் பண்ணும் பொழுது இன்னர் டீச்சர் நமக்குள்ள இருக்கிறார். பசுதாபி என்ன செய்யறார் என்றால் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணும்படியாக, பிலீவ் பண்ணும்படியாக சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இது வந்து ஒரு பேரலல்லா இருக்கிறது. வெளிப்படுத்தல் ஏழாதிகாரம் ஒரு பேரலல்லா இருக்கிறது. அது சீலிங் ஆஃப் த பிரைட், சீலிங் ஆஃப் த 144,000 இஸ்ராலைட்ஸ், இஸ்ரேல் ஜனங்கள், சீலிங் ரெண்டும் பேரலல்லா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு செவன் சீல், அவங்களுக்கு செவன் டிரம்பட். 12 தானியேல் 12 என்ன வாசிக்கிறோம், பின்பு அந்த தூதன் இறங்கி வருகிறார். அந்த தூதன் இறங்கி வந்து புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று தானியேல் 12:1-2 வாசிக்கிறோம். அவங்களுக்கு ஏழாம் முத்திரை, ஏழாம் எக்காலம், நமக்கு ஏழாவது முத்திரை. நம்ம செவன் சீல் இருக்கிறோம், அவங்க செவன் டம்பத் வரும்பொழுது அவங்க முத்திரிக்கப்படுவாங்க. ரெண்டுமே பேரலலா எழுதியிருக்கிறது. சர்ச் அண்ட் இஸ்ரேல நம்ம பார்க்கிறோம். அவர் செவன் சீல் விச் இஸ் கிரைஸ்ட் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் டு இஸ் பிரைட். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய மனவாட்டிக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், திரை நீக்கி வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ண வெளிப்பாடு நமக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு செவன் டிரம்பட் அந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக வரும்பொழுது அவங்க கிறைஸ்த ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவரை நம்ம சிலுவையில் அறிந்தோம் என்று நினைப்பார்கள். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வரும். அப்பொழுது அவங்க பசுத்தாவினால முத்திரை போடப்படுவார்கள். கிரைஸ்ட் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் பிரைட் அண்ட் 144,000 இண்டிவிஜுவலி தனிப்பட்ட பிரகாரமாக அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். த்ரூ த மெசேஜ் ஆஃப் த ப்ராஃபட் தீர்க்கதரிசியின் செய்தி மூலமாக வெளிப்படுத்துவார். பிரைட் வந்து உபத்திர காலத்துக்குள்ள போறதில்லை, ஏனுக்கு போல உபத்திர காலம் வருவதற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளப்படும். ஜலப்பள்ளம் வருவதற்கு முன்னதாக ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே போல நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த 144,000 பேர் முத்திரிக்கப்படுவார்கள். அதன் பின்பு அர்மகதன் வரும். ஃபர்ஸ்ட் சீலிங், தென் வந்து டிஸ்ட்ராக்ஷன், தென் ஸ்லேயிங், அங்க அழிவு அங்க வருகிறது. கொரோனா வைரஸ் இது ட்ரிபிலேஷன் பீரியடா? கொரோனா வைரஸ் இப்பொழுது உலகம் முழுவதும் வந்திருக்கிறது. இது உபத்திர காலமா? இல்ல, இது உபத்திர காலம் அல்ல. திஸ் பேண்டமிக் இஸ் ஜஸ்ட் எ ஃபிளேக். இது வந்து என்ன சென்றால் ஒரு ஃபிளேக் ஆயிருக்கிறது. இது அழி, இது உபத்திர காலம் அல்ல. இப்பொழுது என்ன செய்யறந்தால் இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுசும் போகும் பொழுது இது வந்து தற்காலிகமான ஒரு ஸ்கியூஸ் ஆக இருக்கிறது. இது ட்ரிபிலேஷன் கிடையாது, இது ஒரு சிறிய உபத்திரவம். ஆனால் மகா உபத்திர காலம் வந்து அந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வரும். எல்லா வாதைகளும் ஊற்றப்படும். அதனால யாரும் கைவிடப்படக்கூடாது. நீங்க கைவிடப்பட்டா இதை விட 1,000 மடங்கு உலகத்தின் நிலைமை மோசமாக இருக்கும். இந்த ரெண்டு சாட்சிகள் எல்லா வாதைகளையும் கொண்டு வருவாங்க கீழ்ப்படியாத மக்களுக்கு. பாருங்க ரெண்டு பக்கம் பிரச்சனை. ரெண்டு சாட்சிகள் எல்லா வாதைகளும் கொண்டு மழை பெய்யாதபடி வானத்தை அடைப்பாங்க, தண்ணீரை ரத்தமாக மாற்றுவாங்க, தங்களுக்கு வேண்டும் முதல்லாம் பூமியை சகலவிதமான வாதையிலும் வாதிப்பார்கள். அவங்க அரசாங்கம் என்ன செய்யும், ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணுவான், கீழ்ப்படியாதவள் எல்லாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க அவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் கொலை செய்வான். அதனால பாருங்க ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஆண்டி கிறிஸ்து வந்து கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா வருவான், இந்த ரெண்டு சாட்சிகள் என்ன செய்வாங்க, கீழ்ப்படியாத மக்களுக்கு வருவான். அவிசுவாசியா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் உபத்திர காலத்துல போனா ரொம்ப தொல்லை. இது கிறிஸ்தவங்களுக்கு தான் தொல்லைன்னு இல்லை, உலகத்துல வாழுகிற எல்லாருக்குமே தொல்லை. அதனால அந்த ரெண்டு சாட்சிகள் வந்து அந்தி கிறிஸ்து கொன்று போடும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதியை அனுப்புவார்கள் சொல்லப்பட்டுங்கன்னா, அந்த ரெண்டு சாட்சிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினாங்களாம். அவிசுவாசிகளுக்கும் வேதனை, இதை கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கும் வேதனை தான். அது மகா உபத்திர காலம். உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவியான உபத்திர காலம். நம்மளாவது, நம்முடைய பிள்ளைகளாவது, நம்ம குடும்பத்தில் யாராவது, சபையில் யாராவது கைவிடப்பட்ட அவங்க நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபம். உலகத்தில் வாழுகிற மக்களுடைய பரிதாபம். இப்போ கொரோனா வைரஸ்னால இந்த ஜென்ரல் கிறிஸ்தவங்க மட்டும் பாதிக்கப்படுறாங்களா, எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் கைவிடப்படும் பொழுது எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. நமக்கு வந்து இப்போ நம்ம சீலிங்கை பெற்றுக்கொள்ள, சீலிங் ஏஞ்சல் இப்பொழுது வந்திருக்கிறார், சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்திருக்கிறார், சீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலை உடையவராக இருக்கிறார். அவர் வந்து நமக்கு வெளிப்பாட்டை தருகிறார், அவரை குறித்த வெளிப்பாடு, அந்த செவன் சீல் ரெவலேஷனை நமக்கு தருகிற அந்த ரெவலேஷன் நமக்குள்ள வந்துட்டுன்னா நம்ம வந்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம். அந்த ரெவலேஷன் நமக்குள்ள வரலன்னா நம்ம பரிசுத்தாவியை பெறவில்லை. அதனால அருமையானவர்களே, நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are in the last days. நம்ம மேரேஜ் சப்பருக்கு நம்ம போக வேண்டும். இங்க மகா உபத்திர காலம் நடக்கும் பொழுது நம்ம நித்திய அங்க சந்தோஷத்துல இருப்போம், மேரேஜ் சப்பர்ல இருப்போம். ஹல்லேலூயா,
ஆமென்.
அதனால நீங்க வந்து இந்த நேரத்தை என்னன்னு தெரியணும், இந்த நேரத்துல எப்படி நடக்கணும் தெரியும். ஜோம் பண்ணது போகணும்னா அது வெறுப்பா இருக்கு, அங்கெங்க போகணும் மற்ற காரியங்களும் போகணும்னா அதுக்கு நமக்கு மனசு வரும் உலக காரியத்துக்கு. ஆனா ஜபம் பண்ண போகணும்னா நம்ம மனசு அனுமதிக்காது, அந்த மனசை ஓவர் கம் பண்ணணும். செல்போன் பார்க்கறதுக்கு மனசு அலோவ் பண்ணும், ஆனா பைபிள் படிக்கிறதுக்கு மனசு அலோவ் பண்ணாது. ஒரு அதிகாரம் கூட ஒரு நாளைக்கு படிக்கிறது இல்லை, பைபிளே ஒரு நாளைக்கு திறக்கிறதே கிடையாது. பைபிளை திறந்து வாசிப்பதே கிடையாது அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி ராப்சர்ல பங்கு பெற முடியும்? ரீட் த பைபிள் அண்ட் ப்ரேங்கிறது நம்ம ரத்தத்துல ஊறிடணும். அது நம்ம வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறோம், நமக்கு ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. சாப்பிடுத்த மக்கள் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, அவனுங்கால அவங்களுக்கு ரெவலேஷன் இல்லை. நமக்கு ரெண்டுமே வேணும். நம்ம வெளிப்பாட்டை பெறும் பொழுது ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் தினமும் படிக்கணும், அப்படி இல்லைன்னா மிஸ் ஆயிருவீங்க. வெட்டிங் சப்பரை மிஸ் ஆகுனா எல்லோருக்கும் கஷ்டம்தான். சீலிங் ஏஞ்சல் வந்திருக்கா, அதுக்கு பாரு அழிவு, டெஸ்ட்ரக்ஷன், வாதைகள் எல்லாம் ஊற்றப்படும். இதுதான் வெளிப்படுத்தல் 7:1-4 வாசிக்கிறோம். அந்த 4 வாசிக்கலாம்.
முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர்.
இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. கரெக்டா 12,000. ஒரு நம்பர் கூடவும் கிடையாது, ஒரு நம்பர் குறையும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர், எக்ஸாக்ட் டைம் உண்டு. உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் அண்ட் எக்ஸாக்ட் டைம். நமக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, எக்ஸாக்ட் டைம் கிடையாது. பாருங்க, 2000 இயேசுக்கு சோர்வான் நினைக்கும், அவன் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார். அதனால நம்ம எக்ஸாக்ட் நம்பர் இல்லை, புரஜாதிகளுக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. அதை வந்து நம்ம தோராயமாக தான் கணக்கு பண்ண வேண்டும். இன்னும் கத்தருடைய வருகையானது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் தாமைத்துக் கொண்டிருக்கிறது. கரெக்டா அவனுக்கு கரெக்டா 1260 தான் அவங்க உபத்திர மகா உபத்திர காலம். அவங்களுக்கு கரெக்டா 144,000 பேர், எக்ஸாக்ட் நம்பர் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்கள் யார் என்று அவருக்கு சீலிங் ஏஞ்சலுக்கு தெரியும். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000. அவங்க என்ன கோத்திரத்தில் இருக்கிறாங்கன்னே இப்போ அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் அவங்க என்ன கோத்திரத்தில் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு தெரியும். கரெக்டா 12,000 வரைக்கும் அவர் சீல் பண்ணுகிறார். அதே போல இன்னைக்கு அவருடைய ஆட்ரிபியூட்ஸ்ல இருந்து ஃபிளஷ்ல வந்திருக்கிறோம், அவருடைய சிந்தையிலிருந்து மாம்சத்தில் வந்திருக்கிறோம், ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசில் நம்முடைய பேர் இருக்குது. யார் யாருன்னு அவருக்கு தெரியும். அவரை அந்த ஜனங்களை இன்றைக்கு முத்திரை போடுகிறார். இப்பொழுது நம்ம முத்திரை பெறவில்லை என்றால் நம்ம கைவிடப்படும் பொழுது நம்முடைய நிலைமை மோசமாக இருக்கும். அழிவு, பேரழிவை நம்ம சந்திக்க வேண்டியதாக வரும். மகா உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியதாக வரும். ஃபர்ஸ்ட் சீலிங் தென் ஸ்லேயிங். அடுத்தபடியாக எசேக்கியேல் 9:1 முதல் சில வசனங்களை வாசிப்போம்.
பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலில் வெளிந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடு தண்டையில் நின்றார்கள்.
சரி போதும், அந்த வசனத்தை நீங்க 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை நம்ம காண முடியும். அங்கே ஒரு சம்பவம், first sealing then slaying. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருக்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி தரிசனம் காண்கிறார். கர்த்தர் வந்து மகா சத்தமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாம போகாது. சும்மா பைபிள் வந்து சும்மா விளையாட்டு புஸ்தகம் கிடையாது. அதில் சொன்னது ஒரு எழுத்தாயிலும் உறுப்பாயிலும் அழிந்து போகாது, கண்டிப்பாக அது நிறைவேறும். எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? நம்ம விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டாலும் அது நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையானது அது வெறுமையாக திரும்பாது. இங்கே கர்த்தர் மகா சத்தமாய் சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஷேர், அது ரொம்ப ஷேராக நிறைவேறும். நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன வந்தாங்க? 6 புருஷர்கள் வெட்டுகிற கத்திகளோடு வருகிறாங்க. 2 அவிதம் வாசிக்கிறோம். 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்துக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அவர்களில் அந்த 6 பேர்ல அந்த 2 பின்னால் பாகத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God chooses to destroy, ஆண்டவர் அழிக்க போகிறார். இப்பொழுது அழிக்கும் பொழுது அதுக்கு முன்னதாக அங்க சீலிங்க சொல்லுகிறார். ஆறு பேர் வராங்க, அதுல ஒருத்தர், அந்த ஆறு பேர்ல ஒன் மேன் அமங் தம் வாஸ் கிளாத் வித் லினன், சணல் நூல் வஸ்திரம் தரித்திருந்த அங்க ஒருவர் இருக்கார். அது யாரு? கிரைஸ்ட், ஹல்லேலூயா, சீலிங் ஏஞ்சல் வித் ரைட்டர்ஸ் இன் ஹான் பை ஹிஸ் சைடு. அந்த கதிலெல்லாம் நம்ம இங்கு பெண்ணை தான் உபயோகப்படுத்தணும். இப்போ யாரும் இங்க் பெண்ணை உபயோகப்படுத்துறதில்லை. அதனால முதல்ல என்ன செய்வோம், பேனா வாங்கிட்டு இங்க் பாட்டலும் வாங்குவோம். அந்த இங்கே ஊத்துறதுக்கு இங்க் ஃபில்லர் இருக்குது, அந்த இங்க் ஃபில்லரும் வாங்குவோம். நான்லாம் படிச்சதில் அப்படி தான், இங்க் பாட்டில் வாங்கணும், அந்த ஃபில்லரை வாங்கணும், டெய்லி பேனாவை கலத்தி இங்கே அடைச்சிட்டு தான் போகணும். பரிச்சை போகணுன்னா ரெண்டு பேனாக வச்சு இங்கே அடைச்சிக்கிட்டு போகணும். அப்பொழுது பால் பாயிண்டட் பெண்ணில் பரிச்சை எழுதக்கூடாது. நான் வந்து 11th படிக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் வந்து பால் பாயிண்டட் பெண்ணில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடாது, இங்க் பெண்ணில் தான் எழுதணும். இங்கு காலி ஆகிடக்கூடாதுன்னு இன்னொரு பேனாக வச்சுருப்போம். அதெல்லாம் இங்கு பாட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போல்லாம் இங்க் பாட்டில் கிடையாது. யூசன் துரோ 10 ரூபாய்க்கு பேனா வாங்கிட்டு அதுக்கு முடிஞ்ச மாதிரி தூரத்துக்கு போட்டுருவோம். நான் வந்து பாக்கெட் பாக்கெட்டாக பேனா வாங்குறேன், ஏன்னா நான் அதிகமாக எழுதுறேன், அதிகமாக அண்டர்லைன் பண்ணுறேன். ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணால் சில நேரங்களில் ஒரு பேனாவே காலி ஆயிரும். எத்தனையோ வந்து பேனாவை காலி பண்ணி தூரத்துக்கு போட்டுருந்தேன். என்னன்னா இப்போ வந்து காலம் வேறு. அப்போ வந்து இங்க் ஹார்ன் அங்கே இங்க் ஃபில்லர் அங்கே இருந்தது, அங்கே இங்க் ஹார்ன் அங்கே இருக்கிறது, ரைட்டர்ஸ் இங்க் ஹார்ன். அவர் வந்து என்ன சொன்னால் இங்க் பாட்டில் அங்கே இருக்கிறது. அது என்ன மாதிரி பாட்டிலாக இருக்குன்னு நம்ம தெரியாது. இங்கு அதில் நிறைய இருக்குது, அதையும் சுமந்து கொண்டு வருகிறார். ஜீவனுள்ள முத்திரை கோலை உடைய ஒரு தூதன் வந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அதே தான் இங்கேயும் இருக்குது. இது சிம்பிள் ஃபார்மாக இருக்குது, இது ப்ராபசி ஃபார்ம், அது சிம்பிள் ஃபார்மாக இருக்குது. சிம்பிள் ஃபார்மாக ப்ராபசி ஃபார்மாக கர்த்தர் பைபிளை எழுதியிருக்கிறார். அது ரியாலிட்டியாக இப்பொழுது நிறைவேறிக்கிட்டு இருக்குது. So time of reality. Amen.
Amen.
அது வந்து சிம்பிள் ஃபார்ம் ஆக இருக்கிறது. அதனால அவன் ஒரு மைக்கூட்டை கொண்டு வருகிறான். அப்பொழுது என்ன செய்றான், முதலாவது என்ன செய்றால், அந்த சீலிங் ஏஞ்சலுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த மைக்கூட்டை வைத்திருக்கிற அந்த புருஷனை கூப்பிட்டு 3-4 வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேர்பின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை
வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு
கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
முதலாவது என்ன வேண்டும் என்றால், ஆறு பேர்ல ஒருத்தர் வந்து மைக்கூடு வச்சிருக்கிறார். அவர் போயிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் வந்து கிரைஸ்ட் ஜென்ரல், அவர் போய் எருசலேம் நகரம் எங்கிலும் போய் எருசலேமின் அருவறுப்புகளுக்காக பெருமூச்சுட்டு அழுகிற நெற்றிகளில் முத்திரை போடு என்று சொன்னார். முதலாவது சீலிங் ஏஞ்சல் வரணும், முத்திரை போட வேண்டும், பின்பு அழிவு வரணும். யாரு மேலன்னா, எருசலேமினுடைய அருவறுப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் முத்திரை போடு என்றார். அல்ல, சிம்பிள் ஃபார்மாக ப்ராபசி ஃபார்மாக இருக்கிறது. அபாமினேஷன் ஆஃப் ஜெருசலேம், செட் அ மார்க் அப்பான் ஃபோர்ஹெட்ஸ் ஆஃப் த மென் தட் சை அண்ட் கிரை ஃபார் ஆல் த அபாமினேஷன் தட் பி டன் இன் த மிட்ஸ் தேரப். அவள் மத்தியிலே நடக்கிற அபாமினேஷன் அருவறுப்புகள் காக பெருமூச்சு விட்டு அழுகிற, துக்கப்பட்டு துயரப்பட்டு பெருமூச்சு விட்டு அழுகிற அவள் நெற்றியிலே முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. அபாமினேஷன் என்றால் என்ன? அருவறுப்பான காரியங்கள். என்ன அருவறுப்பான காரியம்? பாவமானது அருவறுப்பானது. பாவம் என்றால் என்ன? சின் இஸ் அன்பிலீஃப், அன்பிலீஃப் ஆஃப் த வேர்டு, வார்த்தையை அவிசுவாசிப்பது, வார்த்தையை அவிசுவாசிப்பது. சின் இஸ் அன்பிலீஃப் ஆஃப் த வேர்டு. ஏ அன்பிலீஃப், ரிஜெக்ஷன் ஆஃப் த வேர்டு, வார்த்தையை புறக்கணிப்பது. அந்த வார்த்தையை புறக்கணிக்க மக்களுக்காக நம்ம துக்கப்படுகிறோம், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தை எவ்வளோ கிளியராக இருக்குது, ஜீசஸ் இஸ் காட்ன்னு கிளியராக இருக்கு. பழைய ஏற்பாடில் ஆரோன் அவர் தான், தாவீது அவர் தான், மோசே அவர் தான், ஈசாக்கு இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறாரு, இதெல்லாம் ஸ்தாபனத்துக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. ஆனா இயேசு தான் காடுன்னு அவங்களால சொல்ல முடியல. இயேசு தான் பிதா, இயேசு தான் குமாரன், இயேசு தான் பரிசுத்த ஆவின்னு சொல்ல தெரியல. பாருங்க, பிசாசு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வச்சு அவன் எல்லாமே பிரசங்கம் பண்ண, நம்மள போல எல்லாம் அவங்களும் அதே தான் பிரசங்கம் பண்றாங்க, அதே பாட்டு இயேசு கிறிஸ்து தான் புகழ்றாங்க, பாட்டு ஃபுல்லா இயேசு கிறிஸ்து புகழ்றாங்க, ஆனா அவரை வந்து ஏத்துக்கொள்றது கிடையாது, அவரை வந்து காட்னு பிலீவ் பண்ண இல்ல. மேல ஒருத்தர் இருக்கிறாரு புதுசா இந்துல இருந்து கிறிஸ்டியனா மாறுவான், அவன் கூட அந்த பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம பேச்ச கேட்க மாட்டான். அதான் ரிஜெக்ஷன் ஆஃப் த வேர்ட். இது எதுக்காக, என்ன ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்த போதர்கள் இவ்வளவு குருடர்களா இருக்கிறாங்களே, இவங்க பேசுற காரியங்களை ஏதாவது பிரயோஜனம் உண்டா? த்ரீ காட்ஸ்னாலே ஆண்டவர் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவார். அபாமினேஷன் இட், ட்ரினிட்டி வந்து அபாமினேஷன், அது தவளைக்கொப்பான ஆவி, தவளை வந்து பின்னோக்கி போகும், தவளை வந்து கத்தும். இப்பொழுது என்றால் அந்த மிருகத்தின் வாயிலிருந்தும் அந்த வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் கள்ளத்தீசின் வாயில் தவளைக்கொப்பான ஆவிகள் வந்திருக்கிறது. டிர்னிட்டி உபதேசம் அது பாபிலோனுக்கு அவளை கொண்டு சொல்லுது, அருவறுப்பான காரியங்கள், அதற்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், வேர்டை ரிஜெக்ட் பண்றவர்களுக்காக நம்ம யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க நெற்றியில முத்திரை போடும். இன்னைக்கு நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று கட்டுகிறேன், ஒருவன் என் கதை என் கதவை திறந்து அவன் என் ஜெண்டல் அங்க வந்து அவக்கை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதை தந்தால் நான் அவனுக்கு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போய் அவன் இன்னைக்கு ரிதில் வேர்டை கொடுக்குறா, கிரைஸ்டின் வேர்ட் ஃபார்ம், நீ உன் கதவை தர அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உள்ள தாழ்பால் போட்டிருக்கிறான், அவன் செல்ஃபில் அங்கே தாழ்பால் போட்டிருக்கான், அந்த செல்ஃபில விட்டுட்டு அவன் வந்து கதவை திறக்கும் பொழுது கத்தர் உள்ளே வந்து அவனுக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் முன்னால விட இப்ப ஜாஸ்தி வெளிப்பாடு வந்துகிட்டு, வெளிப்பாடுக்கு மேல வெளிப்பாடு தந்து கொண்டே இருக்கிறார்.
Amen.
Christ has been put outside of the churches. சபைகளுக்கு வெளியே கிறிஸ்துவை, அவள் கிறிஸ்துவை வெளியே வச்சுட்டாங்க. டிரினிட்டியை ஏற்றுக்கொண்டு மனுஷனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவள் கிறிஸ்துவை வெளியே வைத்து விட்டார்கள். அவங்க வந்து ஒரு டாக்மா கிரீடு, தங்களுக்கென்று ஒரு பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் வார்த்தையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் வந்து பரிசுத்தாவியை பெறாதவர்கள். அவர்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை முத்திரிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சீலிங் ஏஞ்சலோடு நம்ம கனெக்டட் ஆகிறோம். ஹல்லேலூயா. சீலிங் ஏஞ்சல் வந்திருக்கிறார், பரிசுத்தாவியால முத்திரை போடுகிறவர் கிரைஸ்ட் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது, பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க அவரோடு கனெக்ட், அவர் வந்து உங்க நெற்றியில முத்திரை போடுறார், அவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் வந்துட்டு, அவங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. கனெக்டட் டு தி சீலிங் ஏஞ்சல், அவர் மைக்கூடு வைத்திருக்கிறார், அந்த மைக்கூடுல என்ன சென்றால் மைய தொட்டு நம்ம நெத்தியில முத்திரை போட்டுருதார். ரிட்டன் இஸ் நேம், அவருடைய நாமம் நம்ம நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. The four gates by the revelation of himself.
Amen.
The baptism of the Holy Ghost. அந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு, the revelation, the whole book is the revelation of Jesus Christ. இந்த ஹோல் அந்த ரெவலேஷன் நமக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய நெத்தியில முத்திரை போடப்படுகிறது, அவருடைய நாமம் உங்கள் நெற்றியில இருக்கிறது. ஹல்லேலூயா. Making the word alive. இது வரும் வெறும் லெட்டர்ஸ் அல்ல, இந்த வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தையாக நமக்கு மாறுகிறது. இந்த வார்த்தையில நான் இருக்கிறேன், இந்த வார்த்தை என் லைஃபோடு ஐடென்டிஃபை ஆகுது, என் லைஃபோடு மேட்ச் ஆகுறது. ஒவ்வொரு வேர்டோடு கூட நான் ஐடென்டிஃபை பண்ணுகிறேன். ஐ சி மை நேம் இன் தி லேண்ட் புக் ஆஃப் லைஃப், ஐ சி மை பிக்சர் ஆன் தி ஆல்பம், ஆல்பம் ஆஃப் ரெடெம்ப்ஷன், அங்க என்னுடைய படத்தை நான் பார்க்கிறேன். Making the word alive to you. உங்களுக்கு வார்த்தையை அவர் உயிர்ப்பிக்க செய்கிறார். என்ன பாருங்க, இதுதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் விசுவாசிகளானது பரிசுத்தாவி பெற்றீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பரிசுத்தாவி என்னுக்கு நாங்கள் கேள்விப்படலையே அப்படின்னு சொல்றாங்க. Have you received the quickening word by the Holy Spirit of God since you believe? நம்ம வந்து வார்த்தை நமக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, லிவிங் வேர்டா மாறி இருக்கிறது, நம்ம லிவிங் விட்னஸ் ஆகி இருக்கிறோம், வார்த்தைக்கென்று நம்ம சாட்சிகளாக நிற்கிறோம். நமக்கு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கிறது. அந்த வார்த்தையானது என்ன சென்றால் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது, கிறிஸ்து வேர்ட் ஃபார்மாக நமக்குள்ள வரும் பொழுது, வி ரிசீவ் தி பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா.
By faith,
நாம விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்யறோம் என்றால் நாம அதை பெற்றுக் கொள்கிறோம். இந்த வேர்டு நம்ம பிலீவ் பண்றதுனால அது நமக்கு என்ன செய்யறால் நமக்கு அந்த வேர்டு வந்து லிவிங் வேர்டாக மாறும் பொழுது, அந்த ரெவலேஷன் நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆமே
ஆமே.
அதனால நீ அவங்க நெத்தியில முத்திரை போடு, முதல்ல சீலிங், அதன் பின்பு என்ன இருக்கிறது அஞ்சாம் வசந்த வாசிக்கலாம்.
பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும்
சங்கரித்து முதல்ல வர்றாங்க. அதுல முதலாவது சீலிங் ஏஞ்சல், அந்த சீலிங் ஏஞ்சலுக்கு யார் யாருன்னு தெரியுது, அவங்க மேல முத்திரை போடுறாரு, அவங்களுக்கும் சீலிங் ஏஞ்சலுக்கும் கனெக்ஷன் வருகிறது. இன்னைக்கு நமக்கும் பலமுள்ள தூதருக்கும் கனெக்ஷன் வருகிறது. ஹல்லேலூயா. பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார், செவன் சீல்னா நாங்க பிலீவ் பண்ணலாம்னா உனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, முத்திரை கிடையாது. மெசேஜில் இருந்தாலும் சரி, அது சாபனத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மெசேஜில் இருந்தாலும் சீலிங் கிடையாது, பாஸ்டரா இருந்தாலும் சீலிங் கிடையாது. பலமுள்ள தூதனுக்கும் நமக்கும் கனெக்ஷன் பண்ண, அவர் நம்ம பக்கத்துல வந்து முத்திரை போடணும், அவர் தான் வேர்டை நமக்கு குயிக்கன் பண்ண வேண்டும், அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்குள்ள வர வேண்டும். ஆமே
ஆமே.
அப்பொழுது பின்பு என்ன செய்ய, முத்திரை போட்ட பின்பு பின்பு என்ன செய்ய என்றால், ஐந்தாம் வசனத்தில், என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, மீதி அஞ்சு பேரை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும். நீங்க இறக்கம் பாராட்டாதங்க. ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்கங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார்.
இங்க பாருங்க, முதியோர்கள் வாலிபர்கள் கன்னியைகள் குழந்தைகள் ஸ்திரீகள், உங்க லேடியா இருக்கிறாங்க இவங்களுக்கு தப்ப விட்டுலான்னு அதெல்லாம் இறக்கம் பாராட்டு, குழந்தையா இருக்கு இறக்கம் பாராட்டு, வாலிபர்கள் இறக்கம் பாராட்டாங்க, வயசானவங்க இறக்கமே பாராட்டாதுங்க. ஆண்டவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், ரொம்ப அன்புள்ளவரா இருக்கிறார், ரொம்ப அன்புள்ளவரா இருக்கிறார். அதே சமயத்துல அந்த அன்பை இலக்காரமா எடுத்துக்க கூடாது. சிலர்கிட்ட என்னன்னா, பாஸ்டர் வந்து ரொம்ப அன்பா பழகும் பொழுது அவங்க ரொம்ப இலக்காரமா நினைச்சுக்கிடுவாங்க. பாஸ்டர் ரொம்ப அன்பா பழகினாலும் பாஸ்டருங்க ஒரு தகுதி இருக்குது, அந்த பொசிஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவர் நம்மகிட்ட ரொம்ப சோசியலா பழகிறாரு, ரொம்ப மனசு விட்டு தாழ்மையா பேசுறாரு, நம்மள ஒருத்தரா இருக்கிறாருனால உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சீப்பா நினைச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பொசிஷன் இருக்கு. அதே போல நம்ம கூட பழகிற எல்லாருக்குமே ஒரு பொசிஷன் இருக்கு. யாரையுமே நம்ம அற்பமா நினைக்க கூடாது. ரொம்ப பழகிட்டா வந்து அற்பமா நினைக்கிறது உலகத்தின் மக்கள். அதனால்தான் நான் அவங்ககிட்ட ரொம்ப வச்சுக்கிடது இல்லைம்பாங்க. என்ன லாங்குவேஜ் இவங்களுக்கு, அவங்க கூட நான் ரொம்ப வச்சுக்கிடது இல்லை, ஆனால் இவங்க கௌரவம் பேருமா நல்லா வச்சுக்கிடது இல்லைங்கிறாங்க. அது வந்து என்ன, உலகப்பரமான மக்கள். நம்ம ஆவிக்குரிய மக்கள் வந்து எப்பொழுதுமே அவங்கவுங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சாணம் இருக்கிறது. யாரையுமே நல்லா பழகிறாங்கன்னு சொல்லிட்டு அற்பமாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அது வந்து பரிசுத்தாவிய பெற்றோருடைய நேச்சர் அல்ல. இதுக்காக சில பாஸ்டர் தங்களை பெரிய ஆபீசர் ஆட்டு வச்சுடுவாங்க, ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பாஸ்டர் சந்திக்கணும். பாஸ்டர் பெரிய சீஃப் மினிஸ்டர் மாதிரி, கலெக்டர் மாதிரி, கவர்னர் மாதிரி அப்படி இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லையே. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ரொம்ப பழகினார்னு சொல்லிட்டு யாரும் அவரை சீப்பா நினைக்கல. மோசஸுக்கு ஒரு சாணம் இருக்குது, அவன் ஒரு ப்ராஃபிட், பிரதர் பெர்னாமுக்கு ஒரு சாணம் இருக்குது, அவர் எல்லாத்தையும் ரொம்ப அன்பா தான் பழகினாரு. அதுக்காக அவரை மதிப்பு குறைச்சலா நடக்கல. அப்படி மதிப்பு குறைச்சலா நினைக்கும் பொழுது அது வந்து பிசாசினுடைய கிரியா இருக்கிறது. இப்பொழுது சீலிங் ஏஞ்சல் போய் எல்லாருக்கும் முத்திர போட்ட பின்பு பின்பு என்ன, முதியோரையும் வாலிபரையும் எல்லாரையுமே இறக்கம் பார்க்காம விட்டார். ரொம்ப அன்புள்ளவர் தான், அதே சமயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அவர் நீதி உள்ளவர். அன்பு ஒரு பக்கம் இருக்கு, நீதி ஒரு பக்கம் இருக்கு. அன்பினால தவர் மரண சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். அது கிரேட்டஸ்ட் லவ். அது அதே சமயத்தில் அவர் நீதி உள்ளவர். இப்பொழுது சீலிங் டைம் கொடுக்கிறார், அவகாசம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார், ரொம்ப ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுக்கிறார் மறந்திருப்பதுக்கு. ஆனாலும் ஒரு மனுஷன் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவன் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பான் என்றால் அவனுக்கு அழிவு நிச்சயம். ஸ்லே அட்டாளி முற்றிலுமா. நம்ம குழந்தைகள் வந்து பரிசுத்தாவியை பெறணும். நம்ம வீட்டில் இருக்கிற ஓல்டு பீப்புள் பரிசுத்தாவி பெற வேண்டும். லேடிஸ் வந்து பரிசுத்தாவி பெறணும். குழந்தைய பிறந்துட்டாங்க, குழந்தையே இது பண்ணிக்கிட்டு பைபிள் படிக்காம இருக்கக்கூடாது. எனக்கு வீட்டு வேலையே இருக்குது, அவர் பைபிள் படிக்கிறாரு, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சில லேடிஸ் சொல்லுவாங்க. எந்த சாக்கு போக்கும் கிடையாது. இன்னைக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்கிறது, அது வந்து பொதுவாக வயசானவங்களை சாவடிக்குதான். கொரோனா வைரஸ் வயசானவங்களை சாவடிக்குது. அதனால வயசானவங்களுக்கு தான் முதலாவது அங்க சாவு. இங்க வந்து முதியோர் இடத்தில் தோக்குங்கள் என்று சொல்லியிருக்கு. வயசானவங்களை இவ்வளவு காலம் நீ உலகத்தில் வாழ்ந்தும் வார்த்தையை விசுவாசிக்கல, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா நேரத்தை வீணா கடத்துறா, எனக்கு பலம் இல்லை பலம் இல்லைன்னு சும்மா நேரத்தை கடத்துக்கிறா. ஆனா பேப்பர் வாசிக்க மட்டும் ஒரு எழுத்து விடாம வாசிக்க முடியுது. அங்க இங்க போன் பேசலாம் முடியுது, ஆனா ஜெபம் பண்ணக்கு முடியல. வயசாகி போச்சு, ஒன்னும் தெரியல. ஆண்டவர் தப்ப விட மாட்டார் வயசானாலும் கூட. த மார்க் ஆஃப் த பீஸ்ட் என்ற செய்தில விதமாய் சொல்லுகிறார். There came a man with a white, with a ink horn at his side. A righteous ink horn. அங்கே ஒரு மனுஷன் வருகிறார், அவர் வந்து மைக்ரூடு வைத்திருக்கிறார். Stop these other men. மற்றெல்லாம் நிறுத்திட்டு, நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. They should not go into the city. அவங்க பட்டணத்துக்குள்ளே போகக்கூடாது. Until first the man dressed in white with a righteous ink horn would go through the city of Jerusalem. And set a seal upon or mark or those that sigh and cry for the abomination that is done in the city. This one with the ink on his side was the Holy Spirit. And the mic would vaithirukkaru pasuthaviyana. Pasuthaviyana yaaru? The Holy Ghost is Christ. Namakku pasuthaviyanarna moonadha aala theriyala. Saapadatha makkalukku pasuthaviyanavar solittaala adu moonadha aalu. Namakku pasuthaviyanavar Christ. Hallelujah. Amen. கத்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா. உடனே கத்தரே ஆவியானவர்னா அது வேற ஒரு கத்தரு. இயேசு கிறிஸ்து ஒரு கத்தரு, அது வேற ஒரு கத்தருமாங்க. எப்படி பாருங்க பிசாசு அவங்கள எப்படி தசது. அது கத்தர் எத்தனை கத்தர்? மூணு கத்தரா? கத்தர் ஒருத்தர் தான். சுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது கிரைஸ்ட். ஹல்லேலூயா. The Holy Spirit is Christ. அவர் வந்து நமக்கு முத்திரை போடுகிறார். ஹல்லேலூயா. அதன் பின்பு ஸ்லாட்டரிங் ஏஜ்ல லூஸ் பண்ணும் பொழுது அழிவு. இன்னைக்கு வந்து சீலிங் டைம் ஆகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு முன்னதாக இப்பொழுது நம்ம சீலிங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். தி மார்க்கிங் பிஃபோர் தி ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரைக். இப்பொழுது சென்னை பட்டணத்தை கொரோனா வைரஸ் தாக்குகிறது. நியாய தீர்ப்பு இங்க வந்து கொண்டிருக்கிறது. இது தற்காலிகமானது. இது மகா உபத்திர காலம் கிடையாது. இது ட்ரிபுலேஷன் பீரியட் கிடையாது. இது ஸ்கியூஸ் டைம் ஆகி இருக்கிறது. உலகம் உள்ள சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்க மற்ற இடத்துக்கு போகக்கூடாது. அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா சென்னையில் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அங்கே வாதைகள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்லாட்டரிங் ஏஞ்சல் வந்து ஒரு நாளில எல்லாரு மேலேயும் லூஸ் பண்ணி கொடுங்க. உலகத்தில் இருக்கிற தேவனுடைய முத்திரையை தரிக்காத அனைவரும் அழிவார்கள். யுவர் ஃபோர் ஹெட் இஸ் யுவர் ரெவலேஷன். த டென் வெர்ஜின் என்ற செய்தியில் பிரதர் பெனா சொல்லுகிறார். யுவர் ஃபோர் ஹெட் இஸ் யுவர் ரெவலேஷன். உங்களுடைய நெற்றி என்பது உங்களுடைய அது வெளிப்பாடாக இருக்கிறது. நம்ம சிந்தை, தேவனுடைய சிந்தை நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஓன் இன்டெலிஜென்ஸ் அல்ல, தேவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய சிந்தையானது இன்னைக்கு மனவாட்டிக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய சிந்தை உங்களுக்கு வரும் பொழுது நீங்க வந்து முத்திரிக்கப்படுகிறீர்கள். யுவர் ஃபோர்கெட் இஸ் யுவர் ரெவலேஷன் அப்படி என்று பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். எல்லாருமே இன்னைக்கு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு வரும் பொழுது கர்த்தர் வந்து கிரியை செய்கிறார். ஒரு மனுஷனுக்கு அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாலே பிளஸ்ஸிங் வந்துடும். அந்த மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்துவார். அந்த ரெவலேஷன் வரும் பொழுது கர்த்தர் பயன்படுத்துறார். இன்னைக்கு அந்த ரெவலேஷன் நமக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அந்த ரெவலேஷன் இல்லாம நம்ம அற்புதங்களை செய்கிறோங்கிறாங்க. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்களுடைய ஆத்மால அற்புதங்கள் செய்தோம், இதோ என்ன அற்புதம் நடக்குது, சாட்சியெல்லாம் அவங்களுடைய மேகசீன்ல கொண்டு வராங்க, யூடியூப்ல கொண்டு வராங்க, பாருங்க இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு. ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லாம அற்புதம் நடந்தா ஃபால்ஸ் நைட். கடைசி காலத்தில் கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஃபால்ஸ் அனாயிண்டட் ஒன்ஸ் இன் த லாஸ்ட் டேஸ். நீ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லாம நீ அற்புதம் செய்தா அது ஒரு ஃபால்ஸ் அனாயிண்ட். இன்னைக்கு பெரிய பெரிய பிரீச்சர்ஸ் நாங்கள் அற்புதம் செய்யறாங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கதா, அந்த முத்திரை வந்திருக்குதா, இல்ல. அதனால அவங்க வந்து ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள் என்று செய்யல சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அற்புத அடையாளங்கள் நடந்தா அது கரெக்ட். ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லாம பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் செய்யறோம், எங்க வாழ்க்கையில அப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பெரிய காரணம் சொல்லும் பொழுது ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள், அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம். இந்த கடைசி காலத்தில் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்க அந்த பட்டணம் எங்கும் போங்க, கோயி after him through the city and smite, let not your eyes spare neither have ye pity. உங்களுடைய கண் வந்து இரக்கத்தை காண்பிக்க கூடாது. எல்லாரையும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவளுக்கு ஆண்டவர் இரக்கத்தை காமிக்க மாட்டார். அந்த நேரம் வருது. இப்பொழுது சீலிங் டைம். இந்த டைம் முடிஞ்ச பிறகு, அந்த சீலிங் போட்ட பிறகு இரக்கம் இல்லை. தேர் இஸ் நோ மெர்சி. கிருபாசன நியாயஸ்தானமாக மாறுகிறது. ஆமென். டே ஆஃப் வெஞ்சன்ஸ் வருகிறது, அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்கிற நேரம் வருகிறது. ஏசாயா 6:61 வாசிக்கலாம்.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்.
போதும். இப்பொழுது நான் மூணாவது போர்ஷன் சொல்றேன். முதலாவது வெளிப்படுத்தல் 7:2, ரெண்டாவது எசேக்கியேல் 9:6, இப்பொழுது ஏசாயா 61:6 சொல்றேன். மூணாவது போர்ஷன், முதலாவது சீலிங், ரெண்டாவது அங்கே கில்லிங், ஸ்லேயிங், டிஸ்ட்ரக்ஷன், எல்லாமே அவிதமாக ஜட்ஜ்மெண்ட் இங்க சொல்லப்படுது. இங்க ரெண்டாம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், டு ப்ரொக்ளைம் த அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட், டு ப்ரொக்ளைம் த அக்செப்டபிள், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை போதிப்பது. அதன் பின்பு த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் God. முதலாவது அனுக்கிரக வருஷம், ரெண்டாவது அவருடைய நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. டே ஆஃப் வெஞ்சன்ஸ், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். முதலாவது அனுக்கிரக வருஷம், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டபிள் இயர் ஆஃப் த Lord, ரெண்டாவது God's vengeance சொல்லப்படுது, வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் God. The day of vengeance. இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:14 வாசிக்கலாம்.
பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி
16:16,
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்திருந்தார்.
இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊருக்கு வந்து ஜபாலயத்தில் வந்து அவர் வாசிப்பதற்கு எழுந்து நிற்கிறார். வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏசாயா
தீர்க்கதரிசியின் புத்தகம் அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது, அவர் புத்தகத்தை விரித்த பொழுது ஏசாயா 61:6 வருது. அந்த 18 வாசிக்கலாம்.
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம்
பண்ணினார். இயேசு கையில வந்து இந்த பழைய ஏற்பாடு புத்தகம் இருக்குது. அவர் கையில பழைய ஏற்பாடு புத்தகம் இருக்குது. இயேசு கிறிஸ்து காலத்துல பழைய ஏற்பாடு புத்தகம் இருக்குது, புதிய ஏற்பாடு தான் இல்ல. அதனால அவர் பைபிளை விரிச்சும் பொழுது, ஏன்னா ஏசாயா 61:6 பார்த்து அந்த வசனத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கூட இருக்க பாதையை பிரசித்தப்படுத்தவும், நொடுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர்
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து விட்டார். பாருங்க அந்த இடத்துல அந்த வசனம் இரண்டாவது வசனத்துல பாதிய வாசி பாதியில நிறுத்திட்டார். He stops in the middle of the verse. அந்த செகண்ட் பார்ட் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய செகண்ட் கமிங்கை குறிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் கமிங் தான் அப்ப வந்திருக்கிறார். அதனால செகண்ட் கமிங் உள்ள வார்த்தையை கரெக்டா அவர் நிறுத்திட்டார். அந்த வார்த்தையில பாதியை நிறுத்தி அந்த புஸ்தகத்தை சுற்றி பணிவிடை காரணத்துல கொடுத்துட்டார் அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அது வந்து ஜட்ஜ்மெண்ட குறிக்கிறது, இது வந்து அனுகிரக வருஷம். இஸ் கமிங் த டே அட் த சர்ச் ஆஃப் ஆல் எர்த். இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? ஜட்ஜ் ஆஃப் ஆல் எர்த், உலக மனத்தை நியாயந்திருக்கும்படியாக வந்திருக்கிறார். மேகத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுப்ரீம் ஜட்ஜ். ஹல்லேலூயா. வைட் விக் அங்க வைக்கப்படும் பொழுது சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். உலகத்தை நியாயந்தீர்க்க வந்த அப்பொழுது அவர் சேவியராக வந்தார். ஹல்லேலூயா. சேவியர் ஆஃப் தி எர்த் டு ஷெட் ஹிஸ் பிளட். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படியாக வந்தார். இப்ப ரத்தம் சிந்தும்படியாக வரல. ஹல்லேலூயா. இப்பொழுது சுப்ரீம் ஜட்ஜாக மேகத்திலே வந்திருக்கிறார். ஆமே. ஃபர்ஸ்ட் கமிங் அந்த, அதனால அவர் ஃபர்ஸ்ட் கமிங் அந்த காலத்துக்கு அதோட நிறுத்தி விட்டார். அது இன்னொரு காலத்துக்கு இருக்கிறது. இப்பொழுது அவர் சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். அன்னைக்கு சேவியராக வந்தார். அதனால அவர் புஸ்தகத்தை வாசித்து அந்த வசனத்தை பாதியில நிறுத்திட்டார். ஸ்டாப்ட் இன் தி மிடில். அதன் மீன் என்ன வாசிக்கிறோம்? 20வது வாசிக்கலாம்.
வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார்.
இதோ வாசித்து புஸ்தகத்தை கொடுத்துட்டு அவர் அப்படியே அங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் அவரை பாக்குறாங்க, என்ன சொல்லுவாரு, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க எல்லாருடைய கண்களும் ஜபாலத்துல இருக்க அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப ஷார்ட்டா விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாரு. 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அது இந்த அக்செப்டபிள் இயர் அப்படின்னு சொல்லி எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. இப்ப நம்ம விளக்கம் கொடுக்குற மாதிரி அவர் விளக்கம் கொடுக்கல. உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் அது பாதி வரைக்கும் நிறைவேறிட்டுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டார். ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அந்த விளக்கெல்லாம் நம்ம கடைசி காலத்துக்குன்னு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படல, இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்னன்னா நான் இப்போ வந்து சேவியரா வந்திருக்கிறேன். நான் அனுகிரக வருஷத்துல வந்திருக்கேன். ஆனா டே வெஞ்சன்ஸ் ஒரு நாள்ல இருக்கிறது. அது பிறகு நான் நிறைவேற்றணும். இப்ப அது நிறைவேற்றல. அதனால இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேறி விட்டது. அது அனுகிரக வருஷம். 2000 வருஷம் இன்னைக்கு கிருபையின் காலம். ஹல்லேலூயா. 7 சபை காலங்கள் கிருபையின் காலம். இப்பொழுது கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் வந்து சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
எதுக்காக? நியாயம் தீர்ப்பதுக்காக. நீங்க கவனிக்கும் பொழுது பைபிள்ல எசேக்கியேல் 9வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது சீலிங், ஃபர்ஸ்ட் சீலிங், தென் ஸ்லேயிங். அதன் பின்பு எகிப்திலே பிளேக் வரும்பொழுது முதலாவது சீலிங், ரத்தத்தின் கீழே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அங்க டோக்கன் ஆஃப் த பிளட் கீழே வரும்பொழுது ஃபர்ஸ்ட் சீலிங் தென் ஸ்லேயிங். ஆண்டவர் பின்பு எல்லாரையும் அங்க தலைப்பிள்ளைகளெல்லாம் சங்காரம் பண்ணப்பட்டது. ஸ்லேயிங். அதே போல ராகாப் நம்ம வாசிக்கும் பொழுது ராகாப் அந்த டோக்கன் கீழே வருகிறார். சோப்பு நூல் டோக்கன் கீழே வரும்பொழுது ஃபர்ஸ்ட் சீலிங் அண்ட் தென் எனர்ஜி டெஸ்ட்ரக்ஷன், அழிவு ஏற்பட்டது. அதே போல நோவா காலத்தில் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள கொண்டு போய் கீழ் பூசப்பட்டிருக்கிறது. இந்த பேழையில அந்த பேழைக்குள்ள கொண்டு போனது ஃபர்ஸ்ட் சீலிங் அண்ட் தென் எனது தென் ட்ரௌனிங். எல்லாம் மூழ்கி போற, தண்ணியில மூழ்கி போறாங்க. அதே போல இந்த வெளிப்படுத்தல் 7வது அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது சீலிங், அதன் பின்பு அர்மகதோன், உலக அழிவு. இட் இஸ் குட். இப்பொழுது நம்ம என்ன நல்ல காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இட் இஸ் குட் டு நோ யூ ஆர் சீல்டு பை த ரெவலேஷன் ஆஃப் தி சர்வர் அண்டர் த ப்ரோஃபெட்டிக் மினிஸ்ட்ரி ஆஃப் தி சர்வர். இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தினாலே இந்த நேரத்துக்குரிய இந்த வெளிப்பாடு நாளே நம்ம முத்திரிக்கப்பட வேண்டும். இந்த வெளிப்பாடு என்னது? த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வெளிப்பாட்டினாலே நம்ம முத்திரை போடப்படுவது நல்லது. யுவர் ஃபோர்கெட் இஸ் ரெவலேஷன். அதனால வெளிப்பாட்டினாலே யூ ஆர் சீல்டு பை த ரெவலேஷன் ஆஃப் திஸ் ஹவர். இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாட்டினாலே நம்ம முத்திரை போடுவது நல்லது, அல்லது ஸ்லேயிங் நமக்கு நடக்கும். The bride must be sealed first. முதலாவது மணவாட்டி முத்திரிக்கப்பட வேண்டும். Then the judgment can fully come. அவன் பின்பு உலகத்தில் முழு, இப்ப தற்காலிகமா நியாய தீர்ப்பு, கொரோனா வைரஸ் தற்காலிக நியாய தீர்ப்பு, பின்பு பெர்மனண்டா வந்து பயங்கரமான வாதைகள் ஊற்றப்படும். அது டே ஆஃப் வெஞ்சன்ஸ். அது வந்து தேவன் தம்முடைய நீதியை சரிகட்டும் நாளாக இருக்கிறது. ஆமென். இப்பொழுது நம்ம லாக்டவுன் பீரியட்ல இருந்து ரொம்ப வந்து எப்போ நமக்கு விடுதலை? பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. ஊரடங்கு 144, ஊரடங்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு என்ன சொன்னா, அந்த 19ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி 12 நாள் வரைக்கும் முழு ஊரடங்கான். அதன் பின்பு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் 21, 28, அதுல ஒரு ஊரடங்கு. என்ன கவர்மெண்ட் பாருங்க, நாட்டை ஆளுகிறவங்க என்னெல்லாம் ஜனங்களை குழப்புறாங்கன்னு பாருங்க. ஊரடங்கா, அதுக்குள்ள ஒரு ஊரடங்கா, அதுக்குள்ள இன்னொன்னா, என்னையா இது? இப்படியாப்பட்ட காலத்துல கடந்து நம்ம மாட்டிக்கிட்டு திணறுகிறோம். இப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் காலத்துல நம்ம ஜீவிக்கிறோம். கொரோனா வந்தது அவங்க நல்லா குழப்புறதுக்கு ஏதுவா போச்சு. நல்ல உலகத்துல மக்கள் பயத்திலையும் நடுக்கத்திலையும் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கழுகின் சட்டையை கொடுத்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
சங்கீதம் 55:5-8 வரைக்கும் வாசிக்கலாம்.
பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருகழிப்பு என்னை மூடிற்று.
பயமும் நடுக்கமும் எல்லாத்திலையும் இருக்கிறாங்க. நமக்கு கொரோனா வந்துருமா? பயமும் நடுக்கும் அங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்திருக்கு, ஏத்தாவில வந்திருக்கு, அந்த தெருல வந்திருக்கு, இந்த தெருல வந்திருக்கு. சென்னையில 1200 பேர், 1300 பேர், 2000 பேர். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடினது. ஹாரர், அருக்களிப்புனா ஹாரர், ஹேத் ஓவர்வெல்ட் மீ. ஹாரர், பயங்கரமான கால். அதன் மீன் பாசிக்கும் 6வது வசனம் வாசிக்கும்.
அப்பொழுது நான், ஆ, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாருவேன்.
இதோ புறாவை போல் சிறகு இருந்தா பறந்து போய் இளைப்பாருவேன். அங்கேயும் போக முடியாது, சொந்த ஊரும் போக முடியாது, போற வழியில நிறைய பேர் சாவறான். இதோ போலீஸ்காரவங்க அட்டகாசம், அவங்க அட்டகாசம் அதிகமா இருக்கிறது. ஈவிரக்கம் இல்லாம எல்லாரையும் துரத்தி நீ ஓடுன்னு அடிக்கிறாங்க. எவ்வளோ அநியாயங்கள் நடக்கு, அக்கிரமங்கள் நடக்கிறது. ஜனங்கள் வந்து இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. விடுதலை இல்லை, பாதுகாப்பு இல்லை, பயமும் அருக்களிப்பும் மூடிக்கொண்டிருக்கிறது. பறவை போல் சிறகிருந்தால் நான் பறந்து இளைப்பார்வேனே என்று தாவீது சொல்லுகிறான். 7வது வசனம் வாசிக்கலாம்.
நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன்.
இந்த சிட்டிக்குள்ள இருக்கிறத விட வனாந்தரத்துல போய் இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுகிறான். அப்புறம் 8வது வசனம் வாசிக்கலாம்.
பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன்.
இதோ எனக்கு பறவை போல சிறகு இருந்தா நான் பறந்துருவேனே. சிறகு இல்லையே. டூ வீலர்ல போனாலும் தடுத்து நிறுத்துறாங்க, ஃபோர் வீலர்ல போனாலும் தடுத்து நிறுத்துறாங்க. வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது, விடுதலை இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு புறாவை போல சிறகு அல்ல, நமக்கு கழுகை போல சிறகை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். We have been promised in this hour. ஹல்லேலூயா.
ஆமென்.
Eagle wings நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Eagle wings are given to us. எதுக்கு? To fly into the heights of the revelation of the word. Hallelujah.
Amen.
வெளிப்பாட்டுல இப்ப உயரத்துல போயிட்டோம். அது கொரோனா பீரியட் இருந்தாலும் வெளிப்பாடு போயிட்டே இருக்கு. வசனம் தடப்பட முடியல, மனுஷங்களை தடை பண்ணாலும் வசனத்தை தடை பண்ண முடியல. ஆண்டவர் வசனத்தை அனுமதிச்சிருக்கிறார். வசனம் வந்து போயிட்டே இருக்குது. Hallelujah.
Amen.
நமக்கு ஆண்டவர் ஈகிள் விங்ஸ் கொடுத்திருக்கிறார். ப்ராபர்ட்டிக்கு மினிஸ்ட்ரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த ஈகிள் விங்ஸ்ல ஃபிளை இன் டு த ஹைட்ஸ் ஆஃப் த ரெவலேஷன். இன்னைக்கு வெளிப்பாட்டுல மேல உயரத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு தான் நமக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கிறது, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. ஆமென். இன்னும் ஒரு போர்ஷன் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4:14-18 வரைக்கும் வாசிக்கலாம்.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார்.
இயேசுவானவர் மரித்தோலிருந்து எழும்பினார் என்று விசுவாசிக்கிறோமே, அதுபோல கிறிஸ்துக்குள் மரித்தவள், இயேசுக்குள் மரித்தவளை தேவன் கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து மரித்தெழும் பொழுது அங்கே உயிர்த்தெழுதல் நடந்தது. அதே போல இன்ம பஸ்ரேஷன் நடக்க போகிறது அப்படின்னு பவுல் சொல்றார்.
நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட
இருப்போம். சொல்ற கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த உபத்திர நேரத்தில் நம்ம ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். ஒரு சகோதரன்ட்ட இன்னைக்கு போன் பண்றார். இந்த கொரோனா வைரஸை குறித்து பேன் பண்றார். மெசேஜில் இருக்க பிலீவர் இப்படி கொரோனா வைரஸ் வரலன்னா பைபிள் தப்பா, பைபிள் வந்து தப்பா இருமே. அவர் பேச்ச பாருங்க. கொரோனா வைரஸ் வந்தாதான் பைபிள் உண்மையா அல்லது பைபிள் தப்பா பேரணுமே, அதனால கொரோனா வைரஸ் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன கொரோனா வைரஸ் வரலன்னா ஆண்டவரே இப்படிலாம் எழுதியிருக்கு ஏன் வரலன்னு நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்போமா? மெசேஜ்ல இருக்க பிலிவர்ஸுக்கு புத்தி அப்படி போகுது பாருங்க, மிஞ்சன நீதிமானா போகுது. அதே மாதிரிதான் இந்த செய்தியில மிஞ்சன நீதிமான்கள் இருக்கிறாங்க. நான் சொன்ன மிஞ்சன நீதிமானா பேசாதங்க. ஆண்டவர் வந்து இந்த கொரோனா வைரஸை ஏற்படுத்திருக்கிறது, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது, நமக்கு ஒரு உணர்வை தந்து இன்னும் நம்ம கர்த்தரை நம்பணும்னு ஆண்டவர் வைக்கிறாரு, உலகத்துக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க வந்து பைபிள் பொய்யா பேருமே ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்போம், இதெல்லாம் என்ன பேச்சு? அந்த பாஸ்டர்கள் அந்த மாதிரி உபதேசத்தை கொடுத்து விசுவாசிகளை கெடுத்து போடுறாங்க. இதுலதான் மிஞ்சின நீதிமன்றங்கள் நிறைய பேர் முளைச்சிக்கிட்டு அவங்க பாஸ்டரா மாறிக்கிட்டு அவங்க விசுவாசிகளுக்கு தப்பான காரியத்தை போச்சுக்கிட்டு அவனுக்கு பெரிய ஞான உதயமான போச்சு. தங்க ஆத்மாவும் கெடுத்தது காணா, நீ விசுவாசிகள் ஆத்மாவும் கெடுக்கிறாங்க. நீ மிஞ்சன நீதிமானா இராத, தோசை கருகி போனா கசக்கும் சாட முடியாது. நீ அவிதமா மிஞ்சன நீதிமான். நம்ம சபையிலேயே மிஞ்சன நீதிமான்கள் நிறைய பேர் இங்க நீடிக்க முடியாது. நான் மிஞ்சன நீதிமான கண்டிச்சு கொள்வேன். வார்த்தைக்கு சரியா விசுவாசி என்ன பெரிய மிஞ்சன நீதிமானாட்டும். இந்த மாதிரி ஆட்கள் மெசேஜ் வந்து கெடுத்து போடுறாங்க. தங்களை மிஞ்சன நீதிமான பெரிய ஞான உதயம் வந்த மாதிரி அவங்க சபையை ஆரம்பிச்சுக்கிட்டு நாலு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அவன் பாதை போய் அவன் மற்றவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன இது? இதனால யாருக்காவது என்ன பிரயோஜனம் பண்ணுது? கத்தரை கேள்வி கேட்போமா? நடக்கலண்ணா கொரோனா வைரஸ் வரலன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கேள்வி கேட்போமா, ஏன் இதெல்லாம் வரலன்னு கேட்போமா? எப்படி பாருங்க அவன் டீச்சிங் எந்த மாதிரி இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம எல்லாம் எச்சியலையாம், எச்சியலைய வந்து என்ன கண்மலையில போய் ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை ஒருத்தன் சொன்னா அதை மற்றவனுக்கு அவன் சொல்றான். இதான் கடைசிகளை என் டைம்ல இருக்கிற பேச்சுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும், அருவறுப்பா இருக்கும் பேசுற காரியங்கள்லாம். ஸ்கிரிப்சர் நமக்கு கம்போர்ட் கொடுக்கிறது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவன் சொன்னாரு, அவர் சிலுவையில குரூசிபிகேஷன் வரும் பொழுது இதை மட்டும் அவங்க விசுவாசித்திருந்தா, அவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவார் விசுவாசித்த அவங்களுக்கு அதை ஆறுதலை கொடுத்துருக்கும். இதோ அவர் மரிச்சிருக்கிறாரு ஆனா மூன்றாம் நாளில் உயிர்த்தெழும் சொல்லியிருக்க, நம்ம அவரை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க அதை விசுவாசிக்கல, அதனால அவங்க ஆறுதல் இல்லாதபடி திணறிட்டாங்க. அதே போலதான் இப்பொழுது என்ன செய்யறிருந்தால் நம்ம இன்னைக்கு அந்த எக்ஸ்கியூஸ் டைம்ல இருக்கிறோம். நமக்கு சீக்கிரமா ரெசரக்ஷன் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஏழு சபை கால பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதுறாங்க. நமக்கு பாடி சேஞ்ச் வந்து நம்ம வெட்டிங் சப்பருக்கு போயிருவோம். நம்ம இன்னைக்கு செவன் சீல இருக்கிறோம். ஒன்னு தோசைக்கு நாலு பதினாறு பதினேழு. அந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேத்துங்கள். இந்த கொரோனா பீரியட்ல ஒருவரை ஒருவர் நம்ம தேற்ற வேண்டும். கொஞ்சம் பொறுமையாயிரு, நீடிய பொறுமையாயிரு, சோர்ந்து போகாத, உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. உலகம் வந்து கொரோனா வைரஸ்னால நம்பிக்கையை இழந்திருக்கிறது. உலகத்தின் மக்கள் நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு அதிக ஹோப் தருகிறது, அதிகமாக நம்பிக்கை தருகிறது. ஹல்லேலூயா. கொரோனா வைரஸை விட மோசமானது அதை குறித்த பயம். அதனால மீடியா என்ன பண்ணுகிறது? அது அதிக பிரபாகண்டா பண்ணுது. அரசாங்கம் என்ன செய்யறது? அதிகமா மீடியால சொல்லி அது அதிகமா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் வீட்டை விட்டே வெளியே போவது அதிக பயம் காட்டுவது. அந்த பயம்தான் அதிக மோசமானது. கொரோனா வைரஸை விட கொரோனா வைரஸ் பற்றி தானே அந்த ஃபியர், அதான் டெசப்ஷன். உலகம் அந்த டெசப்ஷனை வஞ்சிக்கிறது. அது வந்து வியாதியை காட்டிலும் வைரஸை காட்டிலும் மோசமானது. உலகம் வந்து அரசாங்கம் ஜனங்களை வஞ்சிப்பது, ஜனங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவது. வீட்டுக்குள்ளே கடை, வீட்டுக்குள்ளே கடை, வீட்டுக்குள்ளே கிடந்தால கொரோனா பேரப்போதா? இயேசு கிறிஸ்து தான் கொரோனாவை அப்புறப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே கிடந்தாலும் போவாது. நம்ம இன்னைக்கு அப்படி விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கடல் கொந்தளித்தது, அந்த கப்பல் மாலுமி என்ன சொல்றான்? எல்லாரும் கடவுளை நோக்கி கூப்பிடுங்க, உங்கங்க கடவுளை நோக்கி கூப்பிடுங்க, கொந்தளிப்பு அடங்கணும், நம்ம எல்லாம் அமிழ்ந்துருவோம். அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், ஹல்லேலூயா, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்றார். இது டெசெப்ஷன், ஹிடன் அஜெண்டா. இந்த கொரோனா வைரஸ்ல எத்தனை ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு நமக்கு தெரியல, மறைவான திட்டங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. சாட்டன் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் மூலமாக ஜனங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவை நிறைவேற்றுவது, அவங்களுடைய மறைவான திட்டங்களை இந்த நேரத்தில் நிறைவேற்று, ஜனங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவது, அதிக பயத்தை ஏற்படுத்துவது. பிரிகாஷன் தேவைதான், ஆனால் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் உனக்கு கேன்சர் இருக்கிறது, உனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பயத்தை ஏற்படுத்துவது. நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்த்தா நமக்கு ஆறுதல் வருகிறது. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு இன்னைக்கு ஹோப் கிடையாது, ஆனா நமக்கு வந்து அதிக ஹோப் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜனங்களுக்கு ஃபியூச்சர் லைஃப் கிடையாது, நமக்கு அதிக ஃபியூச்சரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வந்து பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட வேண்டும். இப்பொழுது நீ ஆண்டவரை அதிகமா ட்ரஸ்ட் பண்ண வேண்டும். ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? இந்த சூழ்நிலை மத்தியிலையும் இவன் என்னுடைய வார்த்தைக்காக நிற்கிறான், இவள் என் வார்த்தைக்காக நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அவள் என்னை பிரியப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. விளக்கை போடக்கூடியவர் இங்கே இருக்கிறார். A man can turn the light is here now. இன்னைக்கு விளக்க போடக்கூடியவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார்.
ஆமென்.
எவ்வளவு இருள், இந்த கொரோனா வைரஸ் ஒரு இருள், எவ்வளவு இருள் வந்தாலும், எவ்வளவு டார்கஸ்ட் இது டைமா இருந்தாலும் அவர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா உடனே விழிச்சுவார்.
ஆமென்.
இதனை விசுவாசிக்கிறோம். அதனால நம்ம ஃபியூச்சர் லைஃபுக்காக ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ண வேண்டும். ட்ரஸ்ட் ஆல் யுவர் ஃபியூச்சர். அபைட் அண்டர் த விங்ஸ். கர்த்தருடைய வார்த்தையின் கீழே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். இது வந்து ஹார்வெஸ்ட் டைம். நம்ம ஆண்டவரோடு கூட ஸ்டிக் ஆயிருங்க, ஒட்டி கொள்ள வேண்டும். மனவாட்டி ஆண்டவரோடு கூட, மனவாளனோடு கூட இந்த இடத்துல ஒட்டி கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. என்கரேஜ் ஒன் அனதர். மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். மிஞ்சனும் பேசுறத விட்டுட்டு, மற்றவங்களுக்கு பயம் காட்டுறதை விட்டுட்டு, நம்ம வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்கரேஜ் தருகிறது. ஹல்லேலூயா. ப்ராமிஸ் ஆஃப் உங்களுக்கு ப்ராமிஸ் ஆஃப் ரெசரேஷன் இருக்குது, ப்ராமிஸ் ஆஃப் ராப்சர் இருக்குது. அதனால நமக்கு ஃபியூச்சர் லைஃப் இருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம். இது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையிலே இருக்கும் பொழுது நம்ம பலத்த துருவத்தில் இருக்கிறோம், சாத்தான் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், அவருடைய பெர்மிஷன் இல்லாம ஒன்னும் நடக்காது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். எல்லாமே அவருடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறது என்று நம்ம விசுவாசிப்போம் என்றால் அந்த கொரோனா வைரஸ் நம்ம டச் பண்ண முடியாது. அது நம்மளை அப்படி கடந்து போய்விடும். பயம் வந்தால் அது வரும். அதனால ஃபியரை ஏற்படுத்துவது தான் கவர்மெண்ட். ஃபியரை ஏற்படுத்துவது மீடியா மூலமாக அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக அதிக பயத்தை ஜனங்களுக்கு ஏற்படுத்துவது. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அதிக ஹோப்பை கொடுக்கறது. இந்த டைம் வந்து சீலிங் டைம். நம்ம சீலிங் டைம்ல இருப்போம் என்றால் மகா உபத்திரத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது எக்ஸ்கியூஸுக்கே தாங்க முடியலன்னா மகா உபத்திரத்துக்கு எப்படி தாங்க முடியும்? அழிவை எப்படி சந்திக்க முடியும்? இதை கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
ஃபர்ஸ்ட் சீலிங், தென் ஸ்லேயிங். இப்பொழுது சீலிங் டைம். அந்த சீலிங் ஏஞ்சல் மத்தியிலே இருக்கிறார். அந்த சீலிங் ஏஞ்சலோடு நம்ம கனெக்டட் ஆகும் பொழுது அவர் நமக்கு சீலிங் தருவார். சீலிங் ஏஞ்சல் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, செவன் சீல ரிஜெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி அந்த சீலிங் கிடைக்கும்? பசுத்தாய் நல்ல முத்திரை போடுவது எப்படி? புத்தி இல்லாத கனிகள் விளக்கில் எண்ணெய் இல்லாதவள் போல் இருக்கும் பொழுது கைவிடப்பட்டு எங்களுக்கு திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னாலும் நீங்க ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணுங்க, அங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் கத்திர நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நல்ல ஒரு நேரம், இப்பொழுது ஆண்டவர் நம்மை வந்து அதிகமா ட்ரஸ்ட் பண்ண சொல்லுகிறார். அதிக பொறுமையோடு இருக்க வேண்டும், அதிக விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ண வேண்டும். தேவனோடு கூட நம்மை ஒட்டி கொள்ள வேண்டும். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நான் இன்னும் நெருங்கி வர வேண்டும். இப்பொழுது ஆண்டவரை நேசிக்க வேண்டிய நேரம். இது சோர்ந்து போகிற நேரம் அல்ல, இது பயப்படுகிற நேரம் அல்ல, இது வந்து உசாதீனமாக அதாவது கவலையற்ற ஒரு நிலையோடு இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இப்பொழுது நம்ம வந்து அதிகமாக கத்திரட்டு, இது சீலிங் டைம். ஆண்டவர் வந்து நமக்கு அதிகமான ஹோலி கோஸ்ட் கொடுக்கிறார், அதிகமான வெளிப்பாடை தருகிறார். ஈகலை போல நம்ம உயரத்தில் பறக்கும். பூமியில் நடக்கிற காரியங்கள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. பேல் ஹார்ட்ஸ் நம்மளை ஒன்றும் டச் பண்ண முடியாது. நம்ம உயரத்தில் பறக்கிறோம். கழுகை போல சட்டைகளை விதித்து நம்ம உயர பறக்கும் பொழுது நத்திங் வில் ஹார்ம் யூ. ஒரு நாளில் நம்ம அவரையே நம்ம அடைவோம், அவரையே சந்திப்போம். நமக்கு ப்ராமிஸ் ஆஃப் ரெசரக்ஷன், ப்ராமிஸ் ஆஃப் ராப்சர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த ப்ராமிஸில் நம்ம இழைப்பாரும் பொழுது சாட்டன் கேனாட் டச் யூ. உன்னோட வெளிப்பாடு இருக்கும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுவோம். இந்த ஓவர் கம் பண்ணுவதுக்கு, இந்த சூழ்நிலையை மேற்கொள்வதுக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார், நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். அதை பிலீவ் பண்ணுவோம், அதை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையோடு கூட நம்ம இணைத்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு பாகமாக மாறும் பொழுது உலகத்தில் இருக்கனை காட்டில் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்ஸ். உலகில் நடப்பவையல்ல அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவையல்ல அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை நிகழும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. வருகை நிகழும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. இயேசு ராஜன் வருவார், நில்லடங்கா தூதரோடு என்னை மீட்க. இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார், என்னை எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய வார்த்தையை ரெண்டு முறை தியானிக்க உதவி செய்த இப்பொழுது சீலிங் டைம் இருக்கிறது. இனிமேல் ஆண்டு அது ஸ்லாட்டரிங் டைம் வரும், ஸ்லேயிங் டைம் வரும், டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று அறிந்திருக்கிறோம். அதுக்கு முன்பாக நாங்கள் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் வெளிப்பாட்டை நேசித்து உம்மோடு கூட அதிகமாக எங்களை இணைத்து கொள்ளத்தக்கதாக, உம்மை அதிகமாக ட்ரஸ்ட் பண்ண நீடிய பொறுமையோடு கூட இருந்து வாக்கு தத்த நிறைவேற காத்திருக்க ஒருவரை ஒருவர் நாங்கள் ஆற்றி தேற்றத்தக்கதாக நீர்தாமே எங்களை பயன்படுத்தும். அவிதமான ஒரு நேரத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். உம்மை அதிகமாக நேசிக்க வேண்டிய நேரம், உம்மை ஆண்டவரே பிரியப்படுத்த வேண்டிய நேரம், வார்த்தையை அதிகமாக தியானிக்க வேண்டிய நேரம், அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் அஜாக்கிரதையாக இராதபடி ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவிச்சு வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். எவ்வளவு நீர் இந்த காலத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறோ அவ்வளோ வெளிப்பாடுகளை நாங்கள் பெற வேண்டும், பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடு எங்களுடைய இதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும். நாங்கள் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். So time of perfection, time of maturity. கர்த்தாவே, இட்ஸ் எ டைம் ஆஃப் ரெவலேஷன். இப்பொழுது வெளிப்பாட்டை நீ தந்து கொண்டிருக்க, ஒரு நாளிலே அது வெளிப்படாது. இப்பொழுது நாங்கள் காலம் இருக்கும் பொழுது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளத்தக்கதாக, அப்பொழுது எங்களுக்கு பிளஸ்ஸிங் உண்டாகும். நாங்கள் அன்றே ஓவர் கமிங் பீப்புளாக மாறுவோம். ஜெயம் கொள்வோம். இந்த சூழ்நிலையை நாங்கள் ஜெயிக்கிறவளாக மாற்றும். நீ நாங்கள் சூப்பர் நேச்சுரல் எக்கானமியை பிலீவ் பண்ணுறோம். எங்களுடைய தேவைகளை நீர் அற்புதமாக சந்திப்பீர், அற்புதமான வழிகளை திறப்பீர். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இந்த நேரத்திலையும் எங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும் என்று உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கத்தக்கதாக கிருபத்தார். ஏனென்றால் நீ சிஷிகத்த நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர், போஷிக்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிப்பீராக. கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற அனைவருக்கும் நீர் விடுதலை தருவீராக. இந்த மீடியா ஆண்டவரே பயத்தை ஏற்படுத்துறது, அதில் சில ஹிடன் அஜெண்டா இருக்குது. ஜனங்களை குழப்பது தான் பெரிய தவறு. அதுதான் இன்னைக்கு இருக்கிறது. டெசப்ஷன் இஸ் எ டேஞ்சரஸ் திங். அது ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கி அவர்களை ஆண்டவரே குழப்பி கொண்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு நேரத்தில் ஏஜ் ஆஃப் கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம். கொரோனாவை குறித்து யாருக்கும் திட்டவட்டமாக சொல்லவில்லை. உண்மையிலே அவர்களுக்கு கொரோனா வந்ததா அல்லது வரலையான்னு தெரியல. அவ்விதமான இல்லை, எத்தனை பேர் மறித்தாலும் தெரியல. அது கொரோனாவினால் தான் மறித்தார்களா அல்லது சாதாரணமாக மறித்தார்களா என்று இவ்விதமான ஒரு மீடியா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அரசாங்கமும் அந்த மீடியாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தை எங்களை பாதுகாக்கிறது. நாங்கள் அதை அந்த கன்ஃபஸ் பண்ணத்தக்கதாக, ட்ரஸ்ட் பண்ணத்தக்கதாக, அதிகமாக உண்மை ட்ரஸ்ட் பண்ணத்தக்கதாக உதவிச்சு. எங்களுடைய காலங்களும் உடைய கருத்தில் இருக்குது. எங்களுக்கு பிரைட் அண்ட் ஹாப்பி ஃபியூச்சர் வைத்திருக்கிறேன். அந்த பிரைட் அண்ட் ஹாப்பி ஃபியூச்சர் மேலே எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தனையானது அதன் மேலே இருக்க உதவி செய்யும். அதை எதிர்பார்க்கத்தக்கதான கிருபை தருவீராக. நாட்டில் மாண்டவரே வசனத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே இருக்கட்டும். உம்முடைய பாதுகாப்பு, காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் அவங்க மேல இருக்கட்டும். ஆசீர்வதியின் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.
மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. உம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நானே கரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவே, கரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவே. தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், எடுத்தாரே சு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.